الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه الحمد لله أما بعد கடைசியாக நாங்கள் சூரத்துல் கௌசர்ல இருபது இரண்டு ஆயத்துக்களை பற்றி படித்தோம். இன்னும் கௌசர அதுக்கு முந்தின வாரம் படித்து முடிச்சிருந்தோம். فصلي لربك وانحر ان شانئك هو الابتر فصلي لربك وانحر இதுல இபாதத்துகளும் அருவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்ற ஒன்றோடு இதரத்தில தொழுகை என்பது பரபான மக்களான எல்லா தொழுகைகளை பொதுவாகவும் அறுவை என்பது எல்லா வகையான அறுவைகளையும் பொதுவாக குறிக்கும் என்ற பெரும்பான்மையான இமாம்களுடைய கருத்தையும் இல்ல ஈதுல் அஃஹாண்டை கூறிய சுன்னத்தான தொழுகையையும் உபஹியாவையும் குறிக்கும் என்ற சில இமாம்களுடைய கருத்துக்களையும் அதில் நாங்கள் படித்தோம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுத்தர் சந்ததியற்றவன் என்று சொன்ன ஆசுபுன் வாயில் அல்லது அவன் போன்ற சிலருக்கு அல்லாஹு தஆலா பதில் சொன்னதையும் பற்றி படித்த அந்த நேரத்தில் நபி அவர்களை வெறுப்பது அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறு வகையில் வெறுப்புணர்வோடு நோக்குவதை பற்றியும் அது கூடாது, அதுக்கு மாற்றமாக நபி அவர்களை அன்பு வைத்தல் என்பதுதான் ஒருவரிடத்தில் அல்லாஹால் எதிர்பார்க்கக்கூடியது. நபி அவர்களை அன்பு வைத்தல் என்றால் என்ன? நபி அவர்களை அன்பு வைப்பது இஸ்லாத்தில் ஷரீஅத்தில் எத்தகைய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைப்பது என்பது எந்த வகை அன்பை சேர்ந்தது? இயற்கையான அன்பா அல்லது தேர்ந்தெடுத்து கொண்ட அன்பா? அடுத்தது அவர்களை நபி அவர்களை நேசிப்பதென்றால் அதன் வெளிப்பாடுகள் எதுவும் இருக்குதா, அடையாளங்கள் என்ன என்பதை பற்றியும் படித்து முடித்ததோடு அடுத்தது அபுத்தர் என்றால் அதனுடைய சரியான தெளிவான அரபுகளினுடைய உபயோகத்தில் உள்ள அதாவது சந்ததியற்றவன் என்று நாங்கள் பொதுவாக சொன்னதற்கு அரபு சமூகத்தில் அபுத்தர் என்ற வார்த்தை ஆணும் பெண்ணும் பிள்ளைகளாக இருந்து புத்திரிகளும் புத்திரன்களும் இருந்து அவர்களில் ஆண் குழந்தைகள் ஆண் பிள்ளைகள் மட்டும் மறித்து போய் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடியவருக்கு அபுத்தர் என்று சொல்லப்படும். அந்த வகையில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகள் மூவரும் அவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்திலேயே வஃபாத்தான அதை பற்றி அவர்கள் அந்த நேரத்தில் அபுத்தர் என்று சொன்னதை பற்றியும் படித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய விவரங்களையும் ஓரளவு விரிவாக நாங்கள் படித்துக் கொண்டு இந்த சூராவை சென்ற வாரம் நிறைவு செய்து கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் அடுத்து போவதாயிருந்தால் சூரத்துல் மாஊன், சூரத்துல் மாஊன் என்ற சூரா. இந்த சூராவும் சிறிய சூராக்களில் ஒரு சூரா. இந்த சூராவுக்கு நாங்கள் போவதற்கு முன்னர் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்களுக்கு படிச்சு தர போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த சிறிய சூராக்களில் முக்கியமான இந்த சூராக்கள் நபி அவர்களுடைய காலத்தில் மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா என்று இருவகை கருத்துகள் நிலவக்கூடிய சூரத்துல் கௌசரை போலவே சூரத்துல் மாஊனும் மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா என்ற ரெண்டு வகை கருத்து உள்ள ஒரு சூரா. அதையும் ஞாபகத்தில் வைத்துப்போம். இந்த சூரா பற்றிய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நான் இப்ப சொல்ல போகக்கூடிய விஷயங்களை முடித்துக் கொண்டு உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிறேன். இப்ப நாங்க படிக்கிறதுக்கு எத்தனிப்பது இலங்கையில முஸ்லிம்களினுடைய வரலாறு பற்றி சொல்லித்தரப்போறேன். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கையில முஸ்லிம்களினுடைய வரலாறை பற்றி மக்கள் அதிகம் பேருக்கு தெளிவில்லாத நிலையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாராக சொல்லிக் கொண்டிருப்பதையும் நீங்க கவனிப்பீங்க. அதனால இதை பற்றி எங்களுக்கு கட்டாயம் ஒரு தெளிவு தேவை. நாங்கள் இந்த நாட்டில் எங்கிருந்து எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வந்தோம் என்பதை பற்றி ஒரு தெளிவு தேவை என்பதற்காக வேண்டி நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்லி முடிஞ்சிட்டு சூரத்துல் மாவுனுக்கு அவசரமாக நான் போவதற்கு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இலங்கையில் முஸ்லிம்கள் யார், எப்படி இருக்கிறாங்க, எப்படி வந்தாங்க, இவர்களுடைய பரம்பரை என்ன, இவர்களுடைய பூர்வீகம் பூர்வாங்கம் என்ன என்பதை பற்றி கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வரலாற்றை தெரிஞ்சிருக்கணும். எந்த மனிதன் தன்னுடைய பண்டைய காலத்தையும் பண்டைய காலத்தை தெரியவில்லையோ அவனுக்கு எதிர்காலம் என்ன செய்யாது, இருக்காது. தன்னுடைய இறந்த காலத்தை தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இருக்காது. ஏனென்றால் பண்டைய காலம் பழைய காலத்தை அடிப்படையாக கொண்டுத்தான் எதிர்காலம் கட்டப்பட்டது. எதிர்காலம் உண்டு, அது இருக்கும் வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அத்திவாரம், அந்த அத்திவாரம் எது, இறந்த காலம், கடந்த காலம். எனவே கடந்த காலத்தை தெரியாமல் இருந்தால் அதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறது போல அவர்களின் சம்பவங்களில் படிப்பினைகள் இருக்குது. முன்னிருந்தவர்களுடைய சம்பவங்கள் என்ன இருக்குது, படிப்பினைகள் இருக்குது. அது கடந்த காலத்தை தான் குறிக்கும். முன்னிருந்தவர்கள் என்று சொன்னால் கடந்த காலம். எங்களுடைய மூதாதையர்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த இடத்துல சொல்வதாக இருக்கும். இப்ப எங்களின் மூதாதையர்கள் என்ன மாதிரி தோன்றினாங்க, எதை செஞ்சாங்க இந்த நாட்டில், நாங்கள் எப்படி வந்து சேர்ந்தோம் என்பதை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. இந்த நாட்டு பிரஜை என்ற வகையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாகவும் இருக்குது. இதை நாங்கள் ஏன் இந்த நேரத்தில் படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தியிருந்தால், அதிகம் பேர் இதெல்லாம் போய் இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்க, குழப்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாராக என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பேசிக்கொண்டும் எழுதிக்கொண்டும் இருக்கிறாங்க. அதனால இதற்கு நாங்கள் வளமையாக எங்கள் வகுப்புகளில் அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு என்ன செய்யறது நாங்கள் போறது என்று நாம் சொல்லித்தரப்போது. இலங்கையை பொறுத்த மட்டும் முஸ்லிம்களுக்கு வரலாறு சொல்றதுக்கு நூல் கிடையாது. உலக பிரச்சனைக்கும் காரணம் என்னென்றால் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு வரலாறு ஒன்று சொல்றதுக்கு நூல் ஒன்று இல்லை, அடிப்படையான நூல் ஒன்று இல்லை. சிங்களவர்களுக்கு மகாவம்சம் இருக்குது, சிங்களவர்களுக்கு மகாவம்சம் இருக்குது, தமிழர்களுக்கு யாழ்ப்பாண வைபவ மாலை இருக்குது. இலங்கையில் உள்ள தமிழர்களுடைய வரலாறு சொல்வதற்கு ஒரு தனியான நூல், அவர்களுடைய அடிப்படையான நூல் அது யாழ்ப்பாண வைபவ மாலை. சிங்களவர்களுக்கு மகாவம்சம் இருக்குது. முஸ்லிம்களுக்கு துரதிருஷ்டவசமாக தனியான ஒரு நூல் என்ன, வரலாறு சொல்றதுக்கு இல்லை. அதனாலத்தான் தமிழர்களுடைய வரலாறை யாரும் கேள்விக்குட்படுத்துறது குறைவு, முஸ்லிம்களுடைய வரலாறு இலங்கையில் ஒரு கேள்விக்குட்படுத்துறது. அது யார் விட்ட தவறோ நாங்கள் அறியோம், ஆனால் செய்ய வேண்டிய காலத்தில் அது செய்யப்பட்டில்லாமல் போனதுனால இப்போ அதனுடைய விளைவுகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அனுபவிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு தொடர்ச்சி, அதை திருத்த முடியாது. வரலாற்று தவறு ஒன்றே என்ன செய்யலாது, அதை மீண்டும் சரி செய்ய முடியாது. ஆகவேதான் எங்களுக்கு வரலாறு யாரும் சொல்வதாயிருந்தால், யார் யாரோ ஒவ்வொரு நூல்களில் எங்கெங்கேயோ சொன்ன குறிப்புகளை வைத்து தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. எங்களுக்கு தனியான ஒரு நூல் அடிப்படையாக சொல்றதுக்கு இல்லாத காரணத்தினால்தான் இது ஏற்பட்டிருக்குது. முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் இலங்கையில் ஆகக்கூடினால் ஒரு 1300-400 ஆண்டு கால வாழ்க்கை தான், ஒரு 1500 ஆண்டுகளுக்கு ஆகக்கூடி போனால் வரலாற்றில் இருக்கிறது படி, ஆகக்கூடி போனால் ஒரு 1600 வருட கால வாழ்க்கை தான் இன்றையிலிருந்து பின்னோக்கி பார்த்தார். இதுக்கு உள்ளுக்கு தான் எங்களுடைய வரலாறு இருக்கிறதாக எழுத்து மூலமான பதிவுகளில் இருந்து என்ன செய்யலாம், சரி எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முன்னர் இருக்கக்கூடியவர்கள் யாருந்து அவங்கவுங்க சொல்லிக் கொள்வாங்க, இந்த நாட்டில் நாங்கள் 2000, 2500, 3000 ஆண்டுகள்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மற்றவங்க சொல்லிக்கொள்வாங்க. எங்களுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு என்ன முடியாது, இல்லாத ஒன்று இருக்கு என்று சொல்லி சொல்ல இல்லாத இல்லாத ஒன்றாக இருக்குது. அதனால அது கஷ்டமாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் எழுதி வைத்திருக்கிறது யாரும் தனியான நூல் எழுதாமல் எங்கெங்கேயோ சில சில வேலைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவ்வப்போது செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வரலாற்றுக்காக வேண்டி எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட நூல்கள் அல்ல. வேற ஏதோ சொல்ல வேண்டிய இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கும், அது சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த இடத்துல அது சொல்லப்பட்டதானது எங்களை கருத்திற்கொண்டு சொல்லப்படாததனால் எங்களுக்கு அது சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும். சில வேளை சாதகமாக இருக்கும், சில வேளை பாதகமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் சொல்ல வந்தது வேறொரு விஷயம், ஆனால் எங்களுக்கு அது அதிலிருந்து ஒரு தகவல் தேடி பெற்றுக் கொள்ள முடியுமாக இருந்தது என்ற வகையில் நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். பொதுவாக இலங்கையினுடைய வரலாற்றில் முஸ்லிம்களை பற்றி யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அண்மை காலத்தில் எழுதினவங்க தான். யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அண்மை காலத்தில் தான் எழுதினாங்க. இது இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் அண்மை காலத்தில் வந்த புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்ல தொகுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் எங்கெங்கேயாவது நான் ஏற்கனவே சொன்னது போல தொகுத்தெழுதப்பட்ட உள்ளவற்றை தொகுத்து என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். எனவே இதெல்லாம் ஆதாரபூர்வமான நூல்களாக என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் இது வேற எங்கேயோ இருந்து என்ன செஞ்சிச்சு வந்தது. அந்த நூல்கள் தான் என்ன ஆதாரபூர்வமான நூல்கள். ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் என்ற ஆங்கிலத்தில் ஒரு நூல் இருக்குது. ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் என்ற ஒரு நூல் இருக்குது. ஆரம்பத்தில் கொழும்பு யூனிவர்சிட்டி என்ன செஞ்சாங்க, இதை எழுதினாங்க ஹிஸ்டரி ஆஃப் சிலோன். இந்த நூலில் முஸ்லிம்களை பற்றியும் என்ன செய்யுது, ஆறாம் அத்தியாயம் முஸ்லிம்களை பற்றி ஒரு பகுதியை சொல்கிற ஒரு அத்தியாயம். இந்த நூலின் ஆறாம் அத்தியாயம் முஸ்லிம்களை பற்றி என்ன செய்யும், சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல். அவங்க இலங்கையினுடைய வரலாறு எழுதும் போது முஸ்லிம்களை பற்றியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதுலேயும் அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க, எவரவர் எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி சொன்னாரோ அதை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஹிஸ்டரி ஆஃப் சிலோன். இந்த மாதிரி ஒரு சில நூல்களில் உள்ளவற்றை எல்லாம் தொகுத்து தொகுத்து தான் இந்த வரலாறு ஊர் வரலாறுகள் எழுதுவாங்களே ஆட்கள், அவங்க எல்லாம் எழுதுறது. மற்றபடி வேறொன்றும் என்ன எங்களுக்கு என்று சொல்லி வரலாற்று நூல்கள் தனியான நூல்கள் இல்லை என்பதற்காக வேண்டித்தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு விபரமாக சொல்லித்தந்து கொண்டிருக்கிறேன். எனவே நாங்கள் நின்று சண்டை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு தனியான ஆதாரபூர்வமான நூல் எல்லாம் என்ன எங்களுக்கு இல்லை. அது முதலாவது அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு ஒப்பீட்டளவுல மகாவம்சம் அவங்களுக்கு இருப்பது போல, தமிழர்களுக்கு யாழ்ப்பாண வைபவமாக இருப்பது போல, இலங்கையில முஸ்லிம்களுக்குன்னு தனியான ஒரு வரலாற்று நூல் பூர்வீகத்தை சொல்றதுக்கு இல்லை. அடுத்தது யார் யாரெல்லாம் எங்கெங்கிருந்தெல்லாம் தகவல்கள் தொகுத்து எடுத்திருக்கிறாங்களோ அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய தகவல்களிலும் ஒருவர் மற்றவர் சொல்லக்கூடிய தகவலுக்கு நம் முரண்பாடும் இருக்குது. இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார் என்று சொல்லும் போது இருவரும் சொல்லக்கூடிய தகவல்களுக்கு இடையில என்ன இருக்குது, முரண்பாடும் இருக்குது. அதுவும் ஒரு எங்களுக்கு பின்னடைவு. ஏனென்றால் வரலாறு சொல்லும் போது முரண்பாடு வந்தால் அது எடுக்கப்பட மாட்டாது, என்ன செய்யப்படும், தள்ளப்படும். சந்தேகத்தின் பேரில் என்ன செய்யப்படும், தள்ளப்படும். ஏனென்றால் ஏக காலத்தில் இருவர் ஒரே விஷயத்தை இரு வேறு விதமாக முரண்படக்கூடிய வகையில எழுதியிருக்கிறாங்க என்றால் அது ஆதாரமாக செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுவும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 பின்னடைவு இந்த விஷயத்தில். இப்ப யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ ஆறாம் நூற்றாண்டுக்கு போறாங்க, கிறிஸ்துவுக்கு பின் ஆறாம் நூற்றாண்டுக்கு போறாங்க. அப்படின்னா இன்னைக்கு 20-21 நூற்றாண்டு கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டு என்ன வித்தியாசம், 1500 ஆண்டுகள் தான் எங்களுக்கு என்ன எழுதப்பட்டு சொல்லப்படக்கூடிய குறிப்புகள் எதுவும் இருக்கும் என்றால் பின்னோக்கி பார்ப்பதற்கு இருக்குது. ஆறாம் நூற்றாண்டுல தான் இந்த இலங்கைக்கு முஸ்லிம்களுடைய வரலாறு இருப்பதாக ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பின்னணி என்ன, எப்படி வந்து சேர்ந்தாங்க முஸ்லிம்கள் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே வர்த்தக நோக்கத்தோடு தான் வந்தாங்க. ஆனால் முஸ்லிம்களாக வரவும் இல்லை, முஸ்லிம்கள் இஸ்லாம் என்பதை விட அரபியர்களாக வந்தாங்க. முஸ்லிம்களாக வர இல்லை, அரேபியர்களாக வந்தாங்க. அரேபிய வர்த்தகர்கள் என்று எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் மூன்று நாட்டவர்களை குறிக்கும். ஒன்று அரபு நாடுகளில் இருந்து வந்தவங்களையும் குறிக்கும், ஒரிஜினல் அரபையும் குறிக்கும். இரண்டாவது பாரசீகத்தில் இருந்து வந்தவங்களையும் குறிக்கும். பாரசீகம் அரபு இல்லை, அது பாரசீகம், ஈரான் ஈராக். மற்றது அபிசீனியாவில் இருந்து வந்தவங்களையும் குறிக்கும், எத்தியோப்பியா சொல்லுவோமே அபிசீனியர்களையும் குறிக்கும். ஆனால் எங்க வளத்துல என்ன எல்லாரும் சொல்லி போறது அரபிகள், அரபிகள் சொன்னா அரபு வர்த்தகர்கள் சொன்னா எதைத்தான் குறிக்கும் என்று? அரபு சமூகத்தில் இருந்து வந்தவங்களை மட்டும்தான் குறிக்கும் என்று இல்ல. அரபு வர்த்தகர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால், இலங்கை வந்து மேற்கு நாடுகளுக்கும் கிழக்கு நாடுகளுக்கும் மத்தியில உள்ள ஒரு தீவு. எனவே மேற்கிலிருந்து கிழக்குக்கும் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் இடையிலான வர்த்தக தொடர்பு கடல் மார்க்கமாக இருந்ததென்றால் இலங்கையை தாண்டிதான் என்ன செஞ்சாங்க இந்த தொடர்பு வைத்திருந்தாங்க. அப்ப இலங்கைக்கு போகும் போதும் வரும் போதும் தங்குமிடம் என்று ஒன்று இலங்கை ஆகி போயிட்டு, வர்த்தக சரக்குகளை கொண்டு போகும் போதோ அல்லது கொண்டு வரும் போதோ தங்குமிடமாக இது மாறிச்சது இலங்கை. அதே நேரத்தில் இலங்கையிலையும் இரத்தினக்கல், யானை தந்தம், மற்றது வேறு வேறு பொருட்கள் இருந்ததும் ஒரு காரணம். இலங்கையிலும் தங்கி போறது மட்டுமல்ல, இலங்கையிலையும் நின்று என்ன செய்வாங்க வியாபாரம் பண்ணிட்டும் போறது, தேவையானதை கொடுத்துட்டு தேவையானதை வாங்கி கொண்டு போவதும் ஏற்பட்டுச்சு. இலங்கையை வெறும் தங்குமிடமாக மட்டும் வைக்காமல் அங்கிருக்கக்கூடிய முக்கியமான சாமான்களையும் கொள்வனவு செய்து கொண்டு போகக்கூடிய இடமாகவும் இலங்கை மாறுச்சு. இந்த காலப்பகுதியில் வர்த்தகத்தில் உயர்ந்து இருந்தவங்க யார் என்றால் உரோமர்கள். கீழே செய்ய வர்த்தகத்தில் உயர்ந்து இருந்தவங்க உரோமர்கள். அதே நேரத்தில் இந்த உரோமர்களுடைய வர்த்தகம் கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் அப்படியே குறைந்து போச்சு. இதுக்கு முன்னுக்கு நன்றாக இந்த வர்த்தகத்தை செய்து கொண்டிருந்தவங்க கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் ஓரளவு இந்த வர்த்தகத்தில இருந்து, கீழைத்தைய வர்த்தகம், மேல் நாட்டிலிருந்து கீழ் நாட்டுக்கு என்ன செய்தவங்க வரக்கூடிய இந்த வர்த்தகத்தை அவங்க நாளடைவில் கைவிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த வர்த்தகம் யாருக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னு சொன்னால் பாரசீகர்களுக்கும் அரேபியர்களுக்கும், அரேபியர்களுக்கு உதவியாக இருந்த அபிசீனியர்களுக்கும் சாதகமாக அமைஞ்சது. என்றால் வர்த்தகத்தில் அவங்களோட போட்டிக்கு இருந்தவங்க என்ன செஞ்சாங்க ஒரு காலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் விட்டுட்டாங்க. இப்ப இந்த காலப்பகுதியில தான் இவர்களுடைய வர்த்தகத்தை ஓங்க ஆரம்பித்த நேரத்தில் இந்த காலப்பகுதியில் அரபிகளின் வர்த்தகம் என்ற அடைமொழி வந்துச்சு. அரபிகளின் வர்த்தகம், உரோமர்களுடைய வர்த்தக காலம் முடிந்து அரபிகளுடைய வர்த்தக காலம், கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு. அரபியர்களுடைய வர்த்தக காலம் என்று சொல்லப்படும் போதெல்லாம் மூன்று ஞாபகத்தில் வைத்துக்கோங்க, எல்லாருமே அரபிகள் அல்ல. அரபிகளோடும் பாரசீகர்களும் அபிசீனியர்களும் இருந்தாங்க. பாரசீகர்களும் அபிசீனியர்களும் அரபிகள் அல்ல. ஆனால் அடைமொழி அரபிகள் என்று, அரபி வர்த்தகர்கள் என்று சொல்லப்படுவது மூன்று பேரையும் குறிக்கக்கூடியதாகத்தான் அது ஆகி போயிட்டது. இத நிறைய பேர் புரியுறது இல்லை, எல்லாரும் என்ன செய்யறது அரபிகள் தான் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. அப்படி அல்ல, அஜமிகளும் என்ன செய்யறாங்க அதுல கலந்து இருக்கிறாங்க. அந்த உண்மையும் நாங்க கவனத்தில் வச்சுக்கோணும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. இது உண்மையிலேயே இஸ்லாம் இல்ல இவர்களுடைய காலத்தில் இருந்தது. இவர்கள் தனிய என்னவா இருக்கிறாங்க, வர்த்தகர்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அவர்கள் பாரசீகத்திலிருந்தும் அரபு சமூகங்களில் இருந்தும் அபிசீனியாவில் இருந்தும் வந்தவங்க, அவ்வளவுதான். இவங்க முஸ்லிம்கள் அல்ல, ஆனா அரபிகள். இவங்கள் உண்மையிலேயே முஸ்லிம்களாக இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இங்கு இருந்து ஒருவரை அனுப்பி வைக்கிறாங்க தங்களுடைய அரபு சமூகத்தில், குறிப்பாக சவுதி அரேபியாவில், அப்ப ஹிஜாஸ் என்று சொல்லப்படும், அங்க ஒரு புதிய மார்க்கம் வந்திருக்கிறதாக நாங்கள் என்ன செய்கிறோம், கேள்விப்பட்டோம். எனவே இது சம்பந்தமான நேரடி தகவலை உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வர்த்தகத்தின் பேர்ல வந்து இங்க தங்கி இருக்க ஆரம்பிச்சாங்களே, இவங்க என்ன செய்யறாங்க, ஒருவரை அனுப்பி வைக்கிறார். போனவர் ஏதோ ஒரு காரணத்தினால போய் சேரும் போது கலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல தான் அங்க போய் சேர்ந்தார். அப்ப நபி அவர்களும் வஃபாத், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹும் வஃபாத், கலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி. அங்க போய் தகவல் எல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் போது பாகிஸ்தான்ல வச்சு அவர் என்ன செஞ்சிட்டார், அப்ப அந்த நேரத்தில் பாகிஸ்தான்ல இந்தியா தான், அந்த பாகிஸ்தான்ல வச்சு என்ன செஞ்சிட்டார், அவர் வஃபாத் ஆகிட்டார். அவரோட கூட இருந்த அவருடைய சேவகன் இங்க வந்து சேர்ந்து தகவலை என்ன செஞ்சார், கொடுத்தார். இதன்படி பார்க்கும்போது தங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் ஆள் அனுப்பியிருக்கிறாங்களே தவிர அவர்கள் என்னவா இருக்க இல்லை, முஸ்லிம்களாக இருக்க இல்லை. சரி, இவர் தகவல் கொண்டு வந்து கொடுத்தார் என்று யாரும் முஸ்லிம்களாக ஆனார்கள் என்றும் வரலாறு இல்லை. இப்ப ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், அந்த மார்க்கத்தின் படி வாழ்வோம், அதுக்குள்ள புகுந்து கொள்வோம் என்று யாரும் சொன்னதாக அல்லது செய்து கொண்டதாக என்ன வரலாறு இல்லை. எனவே எந்த காலத்தில் இவங்கெல்லாம் முஸ்லிம்களானாங்க என்றும் என்ன இல்லை. இப்ப எல்லாரும் சொல்லத்தான், நாங்க அரபி சமூகம், அரபு சமூகம் என்ன மறு அர்த்தம், முஸ்லிம்கள், அப்படி ஒன்றும் இல்லை. அவர்கள் அரபிகள், அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லிம்களாக இருந்திருந்தால் இந்த காலப்பகுதியில் ஒரு ஆள் அவங்க அனுப்பியிருக்க தேவையில்லை. முஸ்லிம்கள் என்று சொன்னா அவங்க எந்த மார்க்கத்தின் படி முஸ்லிம்களாக இருந்தாங்க, நபி அவர்களுடைய வருகைக்கு நுபுவத்துக்கு முன்னால் என்ற கேள்விதான் இருக்குது. முன்னிலே முஸ்லிம்களாக இருந்திருந்தால் இப்படியான ஒரு தூதருடைய தகவலை சரியாக அவங்க ஏற்றிருந்தால் என்னவாக இருந்திருக்குமோ, அவங்க முஸ்லிம்களாக நாங்கள் ஆகிவிட்டோம் என்ற செய்தியும் என்ன செய்யப்பட்டிருக்கும், பதிவு செய்யப்பட்டிருக்கும். எனவே அங்கேயும் ஒரு ஆதாரபூர்வமான தகவல் இல்லை இந்த தகவல். ஆனா ஒன்று உண்மை, அரபு சமூகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள் அரபு சமூகத்தில் உள்ளவர்கள். எனவே எங்க முஸ்லீம்கள் சொல்லிக் கொள்ற அளவுக்கு என்ன, அந்த காலத்தில் போய் அதுவும் எங்களுடைய ஆரம்பம் சொல்லிக் கொள்றதுக்கு இல்ல. தகவல் எழுதியிருப்பவங்களும் யோசிக்கிறாங்க, இல்ல அரபிகள் முஸ்லீம்கள் ரெண்டும் ஒன்றுதான் என்று என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அரபுகள் முஸ்லிம்கள் என்று அதுவரைக்கும் போயிருக்கிறாங்க, முஸ்லிம்களாக இருந்தாங்க எந்த ஆதாரமும் இல்லை. இது ஒரு குறிப்பு, இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய தகவல் படி அவங்க முஸ்லிம்கள் இல்லை. விளங்குதா, இருந்திருந்தால் அவங்க முஸ்லிம்களாக எந்த மார்க்கத்திலும் முஸ்லிம்களாக இருந்தாங்க நபி அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னால. விளங்குதா, என்ன நபி அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னால எந்த மார்க்கத்தில் அவங்க முஸ்லிம்களாக இருந்தாங்க, ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு இந்த நாட்டில் வந்து ஒரு நீண்ட கால வரலாறு உண்டு. 1500 ஆண்டுகளுக்கு எங்களோட வரலாறு பேசப்படுது என்று வைத்தாலும் அதன் ஆரம்பத்திலையும் என்ன உறுதியான தகவல் இல்லை. இவங்க சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அரபிகள் சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்பதற்கு வரலாறு இல்லை. இஸ்ரவேல் காரணம் அரபு தான், அதுக்காக அரபியர்கள் முஸ்லிம்களா. இப்போ இஸ்ரவேல என்ன பேசுவாங்க, அரபு நாடு, அரபு நாடுன்னு சொல்லி அரபு பேசுறான்னு சொல்லி அவன் முஸ்லிமா. கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு பெரும் கணிசமான தொகையே அரபு பேசக்கூடிய சமூகம் தான், அதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யப்பட மாட்டாங்க முஸ்லிம்கள் என்று. அந்த கிறிஸ்தவ சமூகம் இல்ல, யூத சமூகத்தில் பெரும்பாலான ஒரு சமூகம் என்ன, அரபு பேசக்கூடிய மக்கள், இஸ்ரவேலர்கள் யூதர்கள். ஆகவே இதெல்லாம் அரபு பேசுறாங்க அரபுன்னு சொல்லி நாங்க முஸ்லிம்கள் என்று அவங்களை சொல்லிக் கொள்றதுக்கு முஸ்லிம் என்பதற்குரிய அடிப்படைகள் இல்லாம முடியாது. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது தவிர இப்ப நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சம்பவம் இருக்குது, கலீஃபா உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல போனது 922 மரணமான ஒரு அறிஞர் எழுதின நூல், கிறிஸ்துவுக்கு பின் 922 மரணமான ஒரு அறிஞர் அப்ப கிறிஸ்துவுக்கு பின் 10 நூற்றாண்டுல மரணமான ஒரு அறிஞர் இப்னு ஷஹ்ரயார். 1922 இல்ல மரணமானார் அவர். இப்னு ஷஹ்ரயார் என்பவர் இந்தியாவின் அதிசயங்கள் என்று சொல்லி அர்த்தத்தில் அஜாயிபுல் ஹிந்த் என்று ஒரு நூல் எழுதினார். அஜாயிபுல் ஹிந்த், இந்தியாவின் அதிசயங்கள். இந்தியா என்று சொன்னா அந்த காலத்தில் எதுவும் உள்ளடக்கப்படும், இலங்கையும் உள்ளடக்கப்படும். இந்தியான்னு சொல்லும் போது அங்க எதையும் உள்ளடக்கிக் கொள்வாங்க, அதுல இலங்கையும் உள்ளடக்கிக் கொள்வாங்க. ஏன்டா இது ஒரு குட்டி தீவு, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு. இலங்கையினுடைய வரலாற்றை எழுதுறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு காலத்தில் இலங்கையும் இந்தியாவும் ஒன்றா தான் இருந்துச்சு, பாக் நீர்னே இருக்க இல்ல. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பாக் நீர்னு நைனா தீவு அந்த துண்டெல்லாம் இருக்கிறது தானே இல்ல என்று சொல்லுவாங்க. எனவே இலங்கை வந்து இந்தியாவோட சேர்ந்து இருந்ததை தவிர அது ஒரு தனியான தீவாக இருக்க இல்லை என்றும் சொல்லுவாங்க. எனவே இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு ஆச்சரியமான தகவல், இஸ்கந்தர் துல்கர்னேன் இருக்கிறார் அல்லவா, சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லப்பட்டிருக்குது. இறுதிதான் அந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வராம கட்டு அணை போட்டவர், அவர்தான் உருவாக்கின நாடுகள்ல இந்தியாவும் இலங்கையும் அடங்குது என்றும் தகவல் இருக்குது. ஆனா இந்த கிறிஸ்தவ இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாரு இங்க உள்ளவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இஸ்கந்தர் துல்கர்னேன் சில நாடுகளை உருவாக்கினார் போய் போய், அதாவது போய் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி மக்கள் இல்லாத இடத்துல குடியிருப்புகளை என்ன செஞ்சார், உருவாக்கினார், நாடுகளை திட்டமிட்டு அமைத்தார் என்ற வகையில் அவர் அமைத்த நாடுகளில் இந்தியா இலங்கையும் சொல்லப்பட்டிருக்குது. விளங்குதா, இஸ்கந்தர் துல்கர்னேன் அமைத்த நாடுகள்ல இலங்கையும் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் அரபு நூல்கள்ல தான் இருக்குது, வேற நூல்கள்ல காண்பதற்கு இல்லை. இதெல்லாம் பார்க்கும் போது இஸ்கந்தர் துல்கர்னேன் முஸ்லீம், அதுக்காக வேண்டிய முஸ்லீம்களை வைத்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இலங்கை என்ற நாடொன்றை திட்டமிட்டார் என்ற தகவல் மட்டும் என்ன இருக்குது, விளங்குது என்னது, இலங்கை என்ற ஒரு நாட்டை திட்டமிட்டார், பூகோள ஜியோகிராபிக் இதை ஒன்று கொண்டு வரணும் அல்லவா, அது மாதிரி ஒன்று திட்டமிட்டார். முதலாளி ஜடத்தை யார் உண்டாக்குனது என்ற ஒரு கேள்வி இருக்குது அல்லவா, அது இஸ்கந்தர் துல்கர்னேன் தான் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஹிஸ்டரி ஆஃப் சிலோன்லாம் வந்து இந்த இலங்கையை வடிவமைத்தது யாருன்னு சொல்லப்பட, ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் வந்து பெரிய புத்தகம், இலங்கையினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அடிப்படையான நூல் தான் என்ன ஹிஸ்டரி ஆஃப் சிலோன். அது வாங்குறதா இந்த 3500 ரூபா 4000 ரூபா வரும், அவ்வளவு பெரிய தடிப்பமான புத்தகம். அந்த புத்தகத்துல இலங்கையினுடைய பூகோள அமைப்பு உருவாக்குனது யாருன்றத பத்தி பேசப்பட இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் பேசப்பட்டிருக்கக்கூடிய அரபு நூல்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது, இஸ்கந்தர் துல்கர்னேன் உருவாக்குறதாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு தகவல். அடுத்தது ஒரு தகவல் இருக்குது, அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் ஒருத்தர் இருந்தார், ஒரு வரலாற்று ஆசிரியர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன். அவருடைய தகவல்கள் படி கிறிஸ்துவுக்கு பின் 8 நூற்றாண்டுல அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் பிறப்பட வரலாற்று ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு கொடுப்பாங்க, என்னன்னு தெரியல, நான் ஸ்கூல்ல படிச்சதுனால அவன் சந்தர் துல்கர்னேன் அதுக்கெல்லாம் முன்னு போடுறாங்க, கிறிஸ்துக்கு முன் இல்லையா, கிறிஸ்துக்கு முன்ன்றது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு, இஸ்கந்தர் துல்கர்னேன் அதையெல்லாம் விட பழையா, இஸ்கந்தர் துல்கர்னேன் அதெல்லாம் விட பழையா, சரியா. ஹைர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் அவர் பிரபல வரலாற்று ஆசிரியர், அண்மை காலத்தில் யார் யாரெல்லாம் எழுதுறாங்களோ அலெக்சாண்டர் ஜான்ஸ்டனை பற்றி எழுதுவாங்க. அவர் இதை பற்றி அவருடைய தகவல் படி கிறிஸ்துக்கு பின் 8 ஆண்டுல இங்க முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் தந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்கள் இருந்திருப்பதாக, அதிலும் அவர்கள் யாழ்ப்பாணம், மன்னார், குதிரைமலைண்டா இங்கே இருக்குது, தெரியுமா குதிரைமலை? இப்போ தொடர்ந்து போய் பார்க்கலாம். குதிரைமலைன்றது மன்னாருக்கு போறவர் விருப்பத்து அந்த சரணாலயத்தில் என்ன செய்யுது, கடல் மார்க்கமாக அந்த இடத்துல அவங்களோட அந்த இது இருந்துச்சு. அதில் தான் தெய்வம் வந்து இறங்க வேண்டுவாங்க. இவங்களோட பெரிய அடிப்படை விஜயனா, விஜயன் குவேனில அந்த அரச ஆட்சி நடந்த இடம் குதிரைமலை, பொன்பரப்பி எல்லாம் என்ன இருந்திருக்குது. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கபர் ஒன்றும் இருக்குது. அந்த குதிரைமலை விஜயன் வந்து இறங்கின அந்த அடையாளப்படுத்திருக்கக்கூடிய அந்த இடம், அந்த கரையோரம், அதோட ஒரு கபரும் இருக்குது. அது கட்டப்பட்டிருக்குது அந்த கபர். கபூர்ல வந்து மாதமும் நாளும் இருக்குது, ஆண்டு வந்து அது சேதப்படுத்தப்பட்டிருக்குது. அது என்ன திட்டமிட்டு சேதப்படுத்தினாலும் தெரியல, அது இருந்திருந்தால் அது பெரிய ஒரு வரலாற்று இது. கபூர் கட்டப்பட்டிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15 அடி நீளம், ஒரு 12 அடி நீளத்தில் கட்டப்பட்ட ஒரு கபூர் உண்டு. இப்போ இது பார்க்கலாம், யாருக்கும் இது பாருங்க, அது ஒரு அரசாங்கத்தினுடைய வரலாற்று இதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த கபூர்ல வந்து திகதி போடப்பட்டிருக்குது, அதுல திகதியில நாளும் மாதமும் சரியா தெளிவா இருக்குது. மற்றது என்ன செய்யப்பட்டிருக்கு, அது வேண்டுமென்று இது பண்ணப்பட்டிருக்கு தெரியல. அந்த இடம் குதிரைமலை. குதிரைமலையிலையும் மற்றது புத்தளம், கொழும்பு, காலி, கல்பிட்டி, பேர்வல, இந்த இடங்கள்ல முஸ்லிம்கள் தெரிந்து வாழ்ந்ததாக 8ஆம் நூற்றாண்டில் தெரிந்து வாழ்ந்ததாக சொல்லியிருக்கிறார். இது கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் அவருடைய கூற்றுப்படி முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க, எந்தெந்த பகுதியில் இருந்திருக்கிறாங்க என்பதற்கு ஒரு ஆதாரம் இருப்பதாக பெற்றுக்கொள்ளலாம். அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் வந்து அதிகமாக முஸ்லிம்களை பற்றிய தகவல்கள் அவருடைய நூல்களில் இருக்கு. அலெக்சாண்டர் ஜான்ஸ்டனுடைய நூல்களில், வரலாற்று நூல்களில் முஸ்லிம்களை பற்றிய தகவல் இருக்கு. நானும் ஒரு காலத்தில் என்னுடைய அரபு நூல் ஒன்றில் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டனை பற்றியும் எழுதியிருக்கிறேன். அரபுல வாசிக்கிறது கஷ்டப்படுவான்னு இங்கிலீஷ்லையும் பிரக்கெட்ல போட்டிருக்கேன், சார் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன். இது 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரபு நூல். இது நான் எழுதின ஒரு நூல். அதுலேயும் என்ன, இலங்கையில அரபு மொழி வாழ்ந்தது எந்த காலத்திலிருந்து வாழ்ந்திருக்குது என்ற பழைய பின்னோக்கி போனதை தேர்ந்த நேரத்தில் அதுக்கும் தகவல் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் நூல்ல இருந்து கிடைச்சிருக்குது. அவர் சார் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 19ஆம் நூற்றாண்டில் இருந்த சீஃப் ஜஸ்டிஸ், பிரதம நீதியரசர். அந்த காலத்தில் யாருடைய ஆட்சி, பிரிட்டிஷ்ட ஆட்சி. நீதிபதியெல்லாம் யாரா இருப்பாங்க, ஆங்கிலேய நீதிபதி. கிறிஸ்துவுக்கு பின் 19ஆம் நூற்றாண்டில் உள்ள இலங்கையினுடைய பிரதம நீதியரசர் தான் சார் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன். அவர் வந்து முஸ்லிம்களினுடைய வரலாறு பற்றியும் அவருடைய நூல்களில் சொல்லியிருக்கிறார். அதுலதான் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் இந்தந்த பகுதிகளில் முஸ்லிம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆனா இவங்க எங்கிருந்து வந்தாங்கிறதெல்லாம் சரியான ஒரு அடிப்படை இல்லை. விளங்குது என்னது, 8ஆம் நூற்றாண்டு இருந்தாங்க இருக்குது, எங்கேயும் இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்றதெல்லாம் இல்லை. முஸ்லிம்கள் அங்க ஆள் அனுப்பி தகவலை தெரிந்து கொண்டதற்கு பிறகு இஸ்லாத்தையேற்றும் இருக்கலாம், ஆனா அப்படி சொல்றதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு அவர்களுடைய பரம்பரை என்ன செஞ்சிருக்கலாம், மாறி இருக்கலாம், அல்லது வர்த்தகத்தின் பேர்ல பிறகும் தொடர்ந்து வர்த்தகம் நடந்து கொண்டுதான் இருந்தது. அதனால நபி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, கலீஃபாக்குடைய காலம், இந்த உமையாக்குடைய காலத்திலாம் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்ததனால் அங்கிருந்து வரக்கூடியவர்கள் வர்த்தகர்களாக குடும்பத்தோடு வந்த சிலர், அதே நேரத்தில் பலர் குடும்பத்தோடு வராம இங்க வந்து என்ன செஞ்சாங்க, கல்யாணமும் முடித்திருக்கலாம். முடித்தார்கள் என்பது உறுதியான தகவல் அல்ல, இதுவெல்லாம் ஒரு அனுமானம். அடுத்து சொல்றாங்க, தான் இங்க வந்து இந்த சிங்கள பொம்பளை எல்லாம் கட்டி கொண்டாங்க, அது எங்கேயும் வெளுத்துல என்ன உறுதிப்பட சொல்வதற்கு இல்லை. எல்லாம் ஒரு அனுமானத்தின் பேர்ல எழுதப்பட்டவை தான். அனுமானத்தின் பேர்ல மறுக்கவும் முடியாது, கால வர்த்தமானத்துக்கேற்ப செய்யலாம், அது சாத்தியமாகவும் இருந்திருக்கும். இல்லாட்டி திரியிருந்து எட்டாம் நூற்றாண்டுல எங்கிருந்து இவ்வளவு பெரிய முஸ்லிம் தொகோட என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது என்பதெல்லாம் கேள்வி. இது தவிர அலெக்சாண்டர் ஜான்சன் சொன்னதை தவிர எங்கட ஆட்கள் கூடுதலா எங்கட சமூகத்தை பத்தி கூட சொல்லுவாங்க, அது இது இது என்றெல்லாம். ஆனா எங்களுக்கு சரியான ஆதாரபூர்வமாக நிறுவுவதற்கு அதெல்லாம் என்ன இல்லை. அதுக்காக எங்கட இருப்ப எல்லாம் கேள்விக்குறியாக்குறது அர்த்தம் இல்ல. வரலாறு சொல்லும் போது என்ன செய்யணும், தெளிவாக ஆதாரபூர்வமாக துல்லியமான மறுக்க முடியாத அமைப்புல வரலாறு சொல்லணும். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு தகவல் தான், இது ஒரு ஆதாரபூர்வமானது, வேறு வழியில ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கையேடு. வேறு வழியில ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க ஆண்டாண்டு காலமாக ஒரு கையேடு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஏட்டுல வந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குது, யமன்ல இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 643 அல்லது 644 அப்ப கிறிஸ்துவுக்கு பின் எத்தனை நூற்றாண்டு, ஏனா நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு பின் 643 644 யமன்ல இருந்து வந்த 4 கப்பல்கள். அப்ப யமன் முஸ்லிம், ஹிஜ்ரி 23 ஆண்டு 22 அல்லது 23 ஆம் ஆண்டு. அப்ப அங்க யமன்ல என்ன வகித்தது, நபி அவர்களுடைய காலத்தில் யமன் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்ட பெரும் பகுதி. அப்ப முஸ்லிம்கள் வந்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, 4 கப்பல்ல வந்திருக்கிறாங்க, 3 பேர் உடைய தலைமையின் கீழே வந்திருக்கிறாங்க, ஒருவர் பதியுத்தீன், மற்றொரு சலாஹுத்தீன், மற்றவர் முகம்மது. 3 பேரின் தலைமையில் 4 கப்பல்கள், வர்த்தக நோக்கத்தில் வந்த கப்பல்கள். என்ன கப்பல் ஒன்று வரும்போதற்கு தலைவர் ஒருவர் அந்த ஜமாத்துக்கு இருப்பார், என் கூட்டத்துக்கு ஒருவர் பதியுத்தீன், மற்றவர் சலாஹுத்தீன், மற்றவர் முகம்மது. பதியுத்தீன் தலைமையின் கீழ வந்த கப்பல் மலையாளத்தில் நின்றுச்சு, அதாவது அவங்க எங்க போயிட்டாங்க, மலையாளம், மலையாளம் தெரிஞ்சானே இந்தியாவில் இருக்குது மலபார். சலாஹுத்தீன் தலைமையின் கீழ வந்த கப்பல் இந்தியாவில் பெரிய பட்டணத்தில் இறங்கிட்டாங்க. வர்த்தக நோக்கத்தில் வாரவங்க ஒன்னா புறப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் பெரிய பட்டணம்ன்ற ஒரு ஊர் இருக்குது அங்க இறங்கிட்டாங்க. சலாஹுத்தீன் மகன் ஷம்சுத்தீன் என்று ஒருவர் இருந்தார், அவர் மன்னார்ல போய் இறங்கி இருக்கிறார். அவர் ஒரு கூட்டமா போய் முஹம்மதுடைய தலைமையின் கீழ வந்தவங்க பேர்வலையில போய் இறங்கியிருக்கிறார். பேர்வல மக்கள் தங்களுடைய சமூகம் அரபு சமூகம் என்று சொல்லிக் கொள்வாங்க. அரபிகள் தான் தங்களோட மூதாதை இருந்து அவங்க இதை வச்சுதான் ஆதாரமா சொல்லுது. ஆனா அந்த கையேடு இருக்குது. அப்ப மன்னாரிலையும் பேருவலையிலையும் கிறிஸ்துக்கு பின் 643 ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்க, அதுவும் அரபுகள், எமன் வந்து அரபு, அரபு முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து வர்த்தகத்துக்கு வந்தவங்க அங்கிருந்து குடும்பம் நடத்தினாங்களா அல்லது திரும்பி போனாங்களா என்பதெல்லாம் சொல்லப்பட இல்லை. இதெல்லாம் என்ன சொல்ல வாரென்றால், வந்ததெல்லாம் எங்களுக்குரியது என்று சுருட்டிக் கொள்ளலாமா, விளங்குற என்ன வந்தாங்க போனாங்க என்றுதான் இருக்கிறதே தவிர, மற்றதெல்லாம் வந்தவர்கள் இங்குள்ளவர்களை கட்டிக்கொண்டார்கள், பிறகு என்ன செஞ்சார்கள், வாழ்ந்தார்கள், சிலர் திரும்பி போனார்கள். இந்த வரலாற்று தகவல் அதோட முடியதே தவிர கட்டுனாங்க வாழ்ந்தாங்க என்பதெல்லாம் இல்லை. விபரம் எல்லாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கையாள மடியால என்ன செய்யப்பட்டது, போட்டுக் கொள்ளப்பட்டது. வரலாறு சொல்லும் போது சான்று ஆதாரத்தோடு என்ன செய்யணும் சொல்லணும், தெளிவாக துல்லியமாக சொல்லணும், கணிப்பீடுகளுக்கு இடம் வைக்க கூடாது. விளங்குதா என்னது, அதுதான் முக்கியம் வரலாறு சொல்லும் போது. விளங்குதா மொழிய பாஷையா? ஓ, அப்ப இதுல வந்து எதுவுமே இல்ல, வந்தாங்க இருக்குது, மன்னார்ல இறங்கினாங்க இருக்குது, வேறு வழியில இறங்கினாங்க, இறங்கினா கப்பல வந்திருப்பான், 2 மாசம் இருந்திருப்பான், வியாபாரத்தை முடிச்சிருப்பான், போயிருப்பான்னு தானே யாரும் நம்புவாங்க. வந்தாங்க, இங்கேயே குடியிருந்தாங்க, கட்டினாங்க, வாழ்ந்தாங்க, ஏதாவது இதுல தகவல் இருந்தால் என்ன செய்யலாம் நாங்க சொன்னோம். இதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் மக்களினுடைய அனுமானங்கள், மக்களுடைய அனுமானங்களாகத்தான் இருக்குது. பதியுத்தீன், சலாஹுத்தீன், முஹம்மத். பதியுத்தீன், பதியுத்தீன் மலையாளத்தில், சலாஹுத்தீன் பெரிய பட்டணத்தில். சரி, ஒரே ஒரு ஆதாரம், ஹிந்தி கிடைக்கக்கூடிய ஆதாரம் வந்து 684 கிறிஸ்துவுக்கு பின் 684 மானவம்ம என்ற ஒரு அரசன், மானவம்ம இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கிறிஸ்துக்கு பின் 684, அப்ப கிறிஸ்துக்கு பின் 7th century 684 மானவம்ம என்ற அரசன் இலங்கையில மௌத்தா போன வர்த்தகர்கள் சிலரினுடைய மனைவியரையும் பெண் குழந்தைகளையும் உமையா ஆளுநர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிடம் பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளான். இது அல் பலாத்தூரி என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்லக்கூடிய தகவல். அல் பலாத்தூரி என்பவர் பெரிய வரலாற்று ஆசிரியர், அவர் சொல்லக்கூடிய தகவல். அப்ப கிறிஸ்துக்கு பின் 684 மானவம் என்ற அரசன் என்ன செஞ்சிருக்கிறான், இலங்கையில இருந்த முஸ்லிம் வர்த்தகர்கள், அப்ப இன்னும் அரபு என்று சொல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, முஸ்லிம் வர்த்தகர்கள் இங்க வந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க, அம்மோத்து அவர்களுடைய பெண் பிள்ளைகளையும் மனைவியரையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து உமையா அரசாங்கத்தின் கீழே ஒரு முக்கிய கவர்னர் ஆளுநர், இப்படி அனுப்புனது ஒரு கப்பல்ல. என்ன விளங்குது சம்பவ விஷயத்தை முடிக்க முன்னு, மாணவம்மா அவன் முஸ்லீம் இல்ல, இங்க இருந்து அங்கிருந்து வந்து இங்க உள்ளவங்களை கட்டி கொண்டிருந்தா அவன் நிச்சயமா திருப்பி அனுப்பியிருக்க மாட்டான், புரியுதா? இங்க உள்ள பொம்புளைகளை மனம் முடித்திருந்தா அவனுக்கு அவன் மார்க்கத்தை பார்ப்பானா நாட்டை பார்ப்பானா? வந்தாங்க முடிச்சாங்க மோத்தா போயிட்டாங்க, இவருடைய அங்க அனுப்பணும் தானே யோசிப்பான். அப்ப தெளிவு என்னென்றால், வர்த்தகத்துக்கு வந்திருக்கிறாங்க, குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க, வந்த வழியில இருக்கும் காலத்துல மௌத்து, வெளிநாட்டு பிரஜைகளை தொடர்ந்து இந்த நாட்டில் வச்சு கொண்டிருக்கணும், எனக்கு சுமே சம்பாதிச்சு கொடுக்க ஆள் இல்லை, இந்த பொம்பளை பிள்ளைகள், இந்த பொம்பளை இடத்துல நான் இப்படி சாப்பாடு கொடுக்கறது, குடுக்கிறதுக்கு உணவு கொடுக்கறது, தங்குறதுக்கு உணவு கொடுக்கறது, செஞ்சிருப்பான், போன் அனுப்பியிருப்பான். அப்ப இதுலையும் சொல்வதற்கு இல்ல, இது எங்கட பரம்பரை. ஆனால் ஒன்று தெளிவு, அரபியர்கள் என்ற வட்டத்தில் இருந்து இந்த நேரத்தில் முஸ்லீம் என்ற ஒரு வட்டம் ஒன்று என்ன செய்து உருவாகுது, வர்த்தகத்துக்கு வந்தவங்க முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தப்படுறாங்க. எனவே முஸ்லீம்களுடைய தொடர் கொண்டு வந்திருக்கிறது என்ற வகையில் வரலாம். போன கப்பல் கராச்சி இருக்குது பாகிஸ்தான், கராச்சியில தேபல் என்ற இடம், ஆனா இப்ப அந்த தேபல் என்ற இடம் எல்லாம் இருக்குதோ தெரியல, அந்த காலத்தில் பேர் இடையில கடற்கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு பெண்களையும் சிறைப்படுத்திட்டான். இது கேள்விப்படுத்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பொல்லாத ஆள், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பொல்லாத ஆள். அவர் என்ன செஞ்சா இருந்தால், கராச்சி மன்னருக்கு கடிதம் அனுப்பினார், தூது கொஸ்தி அனுப்பி வச்சார், தயவு செஞ்சு பெண்களை என்ன செஞ்சிருங்க அங்க அனுப்பி வச்சிருந்த, பெண்களை அனுப்பிச்சிருந்த. ஆனால் அந்த அரசர் அதை நிறைவேற்ற இல்லை. இதற்கு பிறகுதான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் முஹம்மது இப்னு காசிம் என்ற அந்த இளைஞர் தலைமையில் என்ன செஞ்சாரு, படை அனுப்பி வந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான் அப்ப இல்லையே இந்தியா, சிந்து மாகாணம் என்றது, சிந்து மாகாணத்தை அப்படியே என்ன செஞ்சாங்க முடிச்சாங்க. அது கூட கதை தெரியும், முகமது இப்னு காசிம் வந்து சிந்து மாகாணத்தை வெற்றி. இது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அனுப்புனதே எதுக்காக வேண்டும், இந்த படைய, இந்த பெண்களை சிறைப்படுத்ததுக்காக வேண்டி அனுப்பினது. இது நடந்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் 684 ஆண்டில இருந்து ஆரம்பித்திருக்கிறதாக இந்த தகவல் படி பார்க்கிற போது, இதுலையும் எங்க பரம்பரை தான் சொல்லிக் கொள்றதுக்கு என்ன இல்ல, கூட்டி வந்தவங்க என்ன செய்யப்பட்டாங்க, கூட்டி போகப்பட்டாங்க. இப்ப இதை வச்சும் நாங்க எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு வரலாற்றை சொல்லும் போது இது எங்களை தாண்டு சொல்றதுக்கு என்ன இருக்குது, சும்மா சொல்லிக் கொண்டு போகலுமே. நான் ஏன் உங்களுக்கு தாரேன்னு சொன்னால் எங்கட வரலாறு சொல்றதுக்கு இது ஒண்ணும் இல்ல, எங்கட பூர்வீகம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வரலாறு என்ன, எங்களை போல மனிதர்கள் அல்லது முஸ்லிம்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போனாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க எங்கட பூர்வீகத்தில் உள்ளவங்க என்று அடித்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு ஏதும் இருக்கிறது பார்த்தால், ஒரு வரலாற்று ஆசிரியர் ஜெயினுத்தீன் அல் மலபாரி, மலபாரை சேர்ந்தவர், மலையாளத்தை சேர்ந்தவர் ஜெயினுத்தீன் அல் என்பவர், இவருடைய வரலாற்று குறிப்பின்படி கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் ஆரம்ப பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு முஸ்லிம்கள் இலங்கையில் குடியேறி வணிகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் என்று உறுதியாக கூறலாம் என்ற முடிவுக்கு வரலாம். கிட்டத்தட்ட அவர்கள் முடிவு என்ன, 10ஆம் நூற்றாண்டில் என்ன செய்யலாம், இலங்கையில முஸ்லிம்கள் குடியேறி இருக்கிறாங்க என்று ஒரு உறுதியான முடிவுக்கு வரலாம் என்று வரணும். இன்னும் ஒரு கல்வெட்டு, கல்வெட்ட அந்த கபர் ஒன்றுல வெட்டப்பட்டுள்ள கல், நடுக்கல் ஒன்று வச்சிருப்பாங்களே, முந்தைய பெயர்லாம் எழுதியிருப்பாங்க. இது என்ன நடக்குது என்றால், ஹிஜிரி 377 அப்ப கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டுக்கு வரணும், கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டுக்கு வரணும். இந்த காலத்தில் அரபு எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்ட ஒரு நடுகள் கொழும்புல ஒரு முஸ்லிம் மையவாடியில இருந்ததாக சொல்லப்படுது, ஒரு முஸ்லிம் மையவாடியில இருந்ததாக சொல்லப்படுது. இந்த தகவலை கொடுக்கிறது யார் என்றால், சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன். ஏற்கனவே சொன்னேன், சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன். அப்ப இதுவும் எந்த எத்தனையாம் ஆண்டுக்கு தான் போகுது, கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டு. அந்த நடுகல்ல இருக்கக்கூடியது, அந்த நடுகல்ல இருக்கக்கூடிய தகவல் என்னென்றால், இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் சமயப்பற்று பலவீனம் அடைந்திருந்த போது, இதுதான் அந்த நடுக்கல்ல இருக்கக்கூடிய தகவல். அதனுடைய மொழிபெயர்ப்பு, அரபில் உள்ளதனுடைய மொழிபெயர்ப்பு, இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் சமயப்பற்று பலவீனம் அடைந்திருந்த போது இஸ்லாமிய எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக பக்தாத் ஹலீஃபாவினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சமய பிரசாரகரான காலித் இப்னு பகாயா என்பவரின் கல்லறை நடுகள். அப்ப கிறிஸ்துவுக்கு பின் 377 திகதி குறிக்கப்பட்டால் 10ஆம் நூற்றாண்டுல இந்த நடுகள் யாரை பத்தி சொல்லுது என்றால், காலித் இப்னு பகாயா என்பவரை பத்தி. அவர் யார் என்றால், பக்தாதில் இருந்த கலீஃபா என்ன செஞ்சிருக்கிறார், இவரை அனுப்பியிருக்கிறார். எதற்காக, இலங்கை முஸ்லிம்களுடைய சமயப்பற்றை உறுதிப்படுத்துவதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் அனுப்பப்பட்டிருக்கிறார். எனவே ஒரு ஒரு அவ்வளவு தூரத்தில் இருந்து தாவா நோக்கத்தோட ஒருவர் விசேடமாக ஒரு பிரதேசத்துக்கு அனுப்பப்படுறா, 5-10 பேர் இருந்து அனுப்பி வைப்பாங்களா, அதுக்கு ஒரு ஒரு கணிசமான தொகை முஸ்லிம்கள் இருக்கலாம், இருந்திருக்கலாம். அதனால்தான் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற முடிவுக்கு யார் வருகிறார், சர் அலெக்சாண்டர் ஜான்சன் வாரார். அவருடைய நியாயமான முடிவு அது. இருந்தால் உண்மையிலேயே இதுவரைக்கும் நாங்கள் தொகுத்தெடுத்துக் கொண்ட தகவல்கள் ஒரு உறுதியான தகவல் இங்கிருந்து முஸ்லிம்கள் இருக்கிறாங்க என்பதற்கு என்ன செய்து. எனவே ஆகக்கூட முஸ்லிம்களுடைய பூர்வீகம் பேசப்பட்டிருந்தால் ஒரு 1500 ஆண்டுகள் அதுல சொல்லப்படக்கூடியவற்றிலிருந்து பார்த்தால் சரியாக முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு 1000 ஆண்டுகள் தான் எங்களுக்கு இருக்குது. மற்றதெல்லாம் முஸ்லிம்கள் தான் இங்கேதான் இருந்தவங்க என்பதற்கு இல்லை. இந்த சர் அலெக்சாண்டர் இந்த அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் தகவல் அவர்தான் சார் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் நூல் வந்து ஒரு முக்கியமான நூல். அதுல இருந்துதான் பல பேர் எழுதுறது. சார் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் நூல்ல இருந்துதான் பல பேர் தொகுத்து எழுதுறது. ஏன்னா சார் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் ஒரு நியாயமான மனிதன். வரலாற்றை அவர் ஒரு நாளும் திருவிப்படுத்தி எழுத இல்லை என்பதை எல்லா சமயத்தவர்களும் என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க. அவர் பொதுவாக நடுநிலையாக இருந்து எழுதின ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர். அவர் எந்த அளவுக்கு என்றால் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை பற்றி எழுதும் போது அரபு மொழியும் அவர்களுக்கு மத்தியில் ஏன்னா அவர் வந்து பிரதம நீதிபதி, பிரதம நீதிபதி. அவர் சில தகவல்களை சொல்றார். நான் அந்த நேரத்திலேயே அவர் ஆங்கில நூல்லேருந்து மொழிபெயர்த்திருந்தேன். அவர் என்ன சொல்றார் என்றால் இலங்கை மக்கள் ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றுபவர்கள். இப்பவும் அப்படித்தானே இலங்கையினுடைய அதிகமான மக்கள் எதில் இருக்கிறாங்க? ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றுபவர்கள். அப்ப எங்க எந்த காலத்தில் அவர் இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்கு பின் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில், 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் அப்படின்னா 1800களின் ஆரம்ப பகுதியில் அவர்களின் தீன் போதனைகளை உள்ளடக்கிய நூல் உம்தா என அழைக்கப்படுகிறது. உம்தா உம்தா என்ற நூல் ஷாஃபிஈ மதுஹபில் உள்ள ஒரு சுருக்கமான சட்ட நூல். அது இன்றைக்கும் மதரசாக்கள் அரபு மதரசாக்கள் 3ஆம் ஆண்டுல ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு நூல். அப்ப இதை பார்த்தால் உம்தா 1800களில் மக்கள் மத்தியில நடைமுறை வாழ்க்கைக்கு என்னவா இருந்திருக்குது. அதனை அரபு நாட்டை சேர்ந்த ஒரு பெரும் அறிஞர் இயற்றியிருக்கிறார் அந்த நூலை. அவர் 12ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதிகளில் இலங்கைக்கு விஜயமும் செய்திருக்கிறார். உம்தா என்ற நூலின் ஆசிரியர் 12ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இலங்கைக்கு விஜயமும் செய்திருக்கிறார். ஒரு சார் ஒரு முஸ்லிம் தராத தகவல் என்ன செய்தார் சார் அலெக்சாண்டர் ஜான்சன் தாரார். பெரும்பாலும் முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய சட்டங்கள் சொல்லப்பட்டுள்ள நூல் அமளி என்பதாகும். அமளி என்ற நூல்ல தான் முஸ்லிம்களுடைய பெரும்பாலான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அமளி அல்ல, மஹல்லி. மஹல்லி என்பதுதான் அவர் அமளி என்று செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கு மதரசாக்கள்ல கடைசி வகுப்புல சொல்லி கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாட நூல். இந்த நூல் அரபு மொழியில் உள்ள ஒரு நூல். இதுதான் பேசிக்கொண்டே போறார். இந்த இலங்கையில் உள்ள முஸ்லிம்களின் விவாக மற்றும் வாரிசுரிமை சட்டங்கள் பக்தாத் கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் உள்ள அரபு சமூகத்துக்கிடையிலே உள்ள சட்டங்கள் ஆகும். அப்ப கிறிஸ்துக்கு பின் 1800 ஆண்டுகள்ல முஸ்லிம்கள் எங்களுடைய ஆட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த நாட்டில் வாரிசுரிமை சட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமிய முறைப்படி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலத்திலையும் அதுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க உள்ள இருந்திருக்கு. அடுத்தது அவர்களுடைய கலியாண சட்டங்களையும் அவர்களுடைய இதுபடியே பெண்ணிருக்கிறார்கள். எப்படி என்றால் அவர்களுடைய மூதாதையர்களான பக்தாதிய கலீஃபாக்களின் ஆட்சியின் கீழ் உள்ள அரபு சமூகத்தில் இருந்த சட்டங்களாகும். சரியா, அரபு சமூகத்தில் இருந்து இவர்களுக்கு இந்த சட்டங்கள் வந்து சேர்ந்தன என்று சொல்லி போட்டு தொடர்ந்து சொல்றார். வாரிசுரிமை, திருமண சட்டங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை இலங்கை முகம்மதியர்களுக்கு மத்தியில் நான் விசாரிக்கும் போது, முகமதியர்கள் யாரு, நான் விசாரிக்கும் போது அவர்கள் எனக்கு பக்தாத் கொர்டோவாவில் உள்ள நீதிபதிகள் இப்படியான பிரச்சனைகளுக்கு வழங்கிய நீதி தீர்ப்புகளை எனக்கு மேற்கோள்களாக காட்டுவர். அதாவது கடி அம்புருஷம் பொண்டாட்டி பிரச்சனை, மோத்தானவருடைய சொத்து பிரச்சனை எல்லாம் என்ற வழக்குக்கு வரும் போது எனக்கு அவங்களுடைய சட்டம் தெரியாது தானே. பகுதாதுல கொர்டோவாவில் உள்ள நீதிமன்றங்கள்ல இப்படியான வழக்குகள் போனால் என்ன தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குமோ அதை என்ன செய்வாங்க எனக்கு? அப்ப இதுல இன்னும் பாருங்க, வெளிநாடுகள்ல உள்ள தீர்ப்புகளை எல்லாம் அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க முஸ்லிம்கள், எங்கள் மூலமாய் சோம்பேறிகளாக இருக்கையில் இப்படியான அளவுக்கு ராவ் பாண்டுமணிக்கு தென்ஸ்தானியர் அண்ணாச்சு பன்னெண்டாஞ்சிக்கு எங்களுக்கு தெரிந்த மாதிரியான தகவல் சாதனங்களா இருந்துச்சு அவங்களுக்கு. 1800களின் ஆரம்பம், 1800 சொன்னா அதுல ஒரு நூற்றாண்டு, 900 நாங்க 2000, அப்ப கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு என்ன மீதியா இருந்துச்சு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள. ஆக அவங்க தங்களுடைய தனித்துவமான மார்க்க பேணுதல செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு தூரம் பாதுகாத்து இருக்கிறாங்க. அங்கு உள்ள சட்டங்களை எல்லாம், சட்டம் மட்டுமல்ல நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பு எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அதை எனக்கு காட்டுவாங்க. அதுக்கு பிறகு இந்த இந்த தீர்ப்புகள் எல்லாம் அங்கிருந்து வந்த தீர்ப்புகள் இருக்கிறேன், அந்த தீர்ப்புகள் எல்லாம் 700 அல்லது 800 ஆண்டுகளாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருந்தன. விளங்குது என்ன? இந்த தீர்ப்புகள் எல்லாம் வந்து வெறும் கொர்டோவாவில் வந்து உடனடியாக கிடைச்ச தீர்ப்புகள் இல்லை. கொர்டோவாவில் எகிப்தில எல்லாம், பக்தாதில எல்லாம் முஸ்லிம்கள் 700 800 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த தீர்ப்புகள். அது அவங்க எங்க கொண்டு வந்து காட்டுறாங்க, உடனடியாக நடந்த ஒரு கேஸுக்கு நடந்த தீர்ப்பு அல்ல என்பதெல்லாம் அவர் சொல்றார். இதெல்லாம் பார்க்கும் போது அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் வந்து ஒரு சரியான தகவலை மட்டும் கொடுத்திருக்கிறார் என்பது ஒன்று, அதே நேரத்தில் நடுநிலையாக செஞ்சிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறார் அவர்தான் இந்த தகவல் எது மையவாடி. ஆனால் அவர் குறிப்பிடுவது போல் அந்த மையவாடி இப்பொழுது எங்கு என்பது இல்லை, எந்த மையவாடியிலும் இல்லை, அந்த மையவாடி இப்ப எங்க இருக்கு இல்லை. அவர் தொடர்ந்து அந்த மையவாடியை பத்தி சொல்லும் போது, அந்த ஹாலித் இப்னு பக்காயாவுடைய அந்த இதை பத்தி சொல்லும் போது, பின்னர் இந்த முஸ்லிம் மையவாடி கைவிடப்பட்டுவிட்டது என்றும், இந்த நடுகள் ஓர் அரச அதிகாரியினால் கொண்டு செல்லப்பட்டு விட்டது என்றும் சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் சொல்கிறார். இன்னத்துக்கோ என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கல்லை மாய்ச்சிட்டாங்க. இப்ப இந்த முஸ்லிம் ஒருத்தர் சொல்லலையே, சார் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் வந்து முஸ்லீம் இல்லை, இந்த கல் இருந்திருந்தால் அவர் வந்து போனதுக்குரிய ஆதாரம் இல்லை. அவர் ஏன் வந்தாருங்க? ஒருத்தருக்காக, 10 பேருக்காக, 100 பேருக்காக ஒரு ஆள் அனுப்பியிருப்பார் பகதாதில் இருந்து. இதுதான் ஒரு உறுதியான தகவல். இதிலிருந்து பார்க்கும் போது கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து எங்களுக்கு ஒரு உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தகவல் இருக்குது. இதுதான் ஒரு ஒரு முக்கியமான பகுதி. இது தவிர எங்களுக்கு அடிப்படையில் சொல்வதற்கு, அதுக்கு பின்னுக்கு போய் சொல்வதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. சரியாக உறுதியாக சொல்றதா இருந்த ஒரு 1000 ஆண்டு என்ன செய்து எங்களுக்கு ஒரு காலம் இருக்கு. இந்த கால பகுதியில இருந்தும் முஸ்லீம்கள் எப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், வர்த்தகர்களாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தொழிலே என்ன? வர்த்தகம். வர்த்தகம் வந்திருக்கிறதையும் பார்த்தா, குறிப்புகளை பார்த்தால், அவங்க குடியிருக்கிறதையும் பார்த்தால், துறைமுகங்கள் அப்படின்னு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. வாரது துறைமுகத்தில் தான் சாமான் வந்து இறங்கும், அந்த பகுதியில் தான் கொஞ்ச நாளைக்கு ஊரடிச்சிருக்கிறது எல்லாம் இருக்கு. பங்கஷலா என்ப ஒரு பேர்ல தான் துறைமுகத்தோடு இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க வீடுகள் அமைத்து தற்காலிகமாக இருக்கக்கூடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கு. பங்கஷலா என்னது? பங்களா இல்ல, பங்கஷலா. துறைமுகத்தோட அவர்களுடைய வாழ்விடங்களையும் அமைச்சு கொண்டாங்க. அந்த வாழ்விடத்த துறைமுகத்தோடு அண்டிய வாழ்விடத்திற்கு பங்கஷலா என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் கொழும்பு துறைமுகத்தோட உடனடியாக இருக்கக்கூடிய ரோடுக்கு அடுத்தது பேங்க்ஷோலிஸ்ட் பேர். விளங்குச்சேனண்டு? கொழும்பு துறைமுகத்தோட உடனடியாக அடுத்திருக்கக்கூடிய ரோடுக்கு அடுத்த ரோட் பேங்க்ஷோலிஸ்ட். அதில் இருக்கக்கூடிய கடைகள் நியாயமானவை, முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகள். அதுலேயும் இந்த இயக்கம் முதலாளிக்குரிய கடைகள் நிறைய, இயக்கம் அவங்களுடைய கடைகள் பேங்க் ஸ்ட்ரீட்ல தான் ஒரு தொகை கடை, ஆனா எதுவுமே இப்ப அவங்களோட கையில இல்லை, எல்லா ஒருத்தனும் சொந்தமாக கொண்டாங்க இவங்களுடைய நல்ல கவனத்தினால. பெரும் பெரும் கடைகள் பேங்க் ஸ்டால் ஸ்ட்ரீட்ல உள்ள கடைகள், பேங்க் ஸ்டால் என்ற பெயர் பங்கலாவிலிருந்து வந்தது, அதெல்லாம் முஸ்லிம்கள் இருந்த இடங்கள். ஆனா மஸ்ஜித் ஒன்றை அமைச்சு கொள்வாங்க, மன்னாரில் இருக்கக்கூடிய துறைமுகமும் அப்படித்தான், கற்பிப்பி துறைமுகமும் அப்படித்தான், வேறுவல துறைமுகம், எல்லா இடத்திலையும் அவங்க என்ன செய்யறது, அந்த இடத்திலேயே அவர்களை தேடி இலங்கையில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, துறைமுகத்துக்கு வியாபாரத்துக்கு போவாங்க, அவங்க அங்கேயே வருவாங்க, அங்கேயே தங்குவாங்க, மூணு நாலு மாசத்துக்கு தங்கி இருப்பாங்க. அந்த பகுதியிலேயே அவங்களுக்கு மஸ்ஜிதும் அமைந்திருக்கும், அது அந்த பகுதியை பேங்க் ஸ்டாலா வந்து அவங்க அழைக்கிறது. அதுதான் நாளடைவில் அது மறுபடி அதனடியாக என்ன வந்திருக்கு, பேங்க் ஸ்டால். இன்றைக்கும் பேங்க் ஸ்டால் என்ன செய்யப்படும், சொல்லப்படும், சரிதானே? அதில் உள்ள நியாயமான கடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் முஸ்லிம்களுடைய அடிப்படையான உரிமையோட தான் அன்று இருந்ததுல இருந்து என்ன செய்யும், டீப் பின்னோக்கி பார்த்தா என்ன செய்யும் இருக்கு. அதுல ஒன்றுதான் இந்த இஎஸ்எம் அவங்களுடைய குடும்பத்திற்குரிய அந்த இஎஸ்எம் முதலாளிட கடையும் என்ன செஞ்சு இருந்தது என்று பழைய வரலாறுகள்ல சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் பார்க்கும் போது முஸ்லிம்கள் வர்த்தகர்களாக இருந்திருக்கிறாங்க, இது ஒரு விஷயம். வர்த்தகத்தில் அவங்க ஈடுபட்டிருக்கும் போது நியாயமாகவும் அழகிய பண்பாடோடும் உண்மையாகவும் நடந்து கொண்டதை பற்றி எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வர்த்தகம் நியாயமாகவும் அழகிய பண்பாட்டோடும் உண்மையாகவும் நீதி நிறைந்ததாகவும் இருந்திருக்கு. வந்த எவரும் இங்கிருந்து எதையும் சூறையாடி கொண்டு போகவில்லை. அவங்க இங்க முஸ்லிம் பரம்பரையை உருவாக்குனாங்களா இல்லையான்றது வேற விஷயம். ஆனா வந்த எவரும் அரபிகளாக வந்தார்களா பிறகு முஸ்லிம்களாக வந்தார்கள் தகவலும் இருக்குது. வந்த எவரும் இங்கிருந்து எதையும் சூறையாடி கொண்டு போக இல்லை. இங்க ஒரு ஆட்சி அவங்க நிலைநிறுத்தவும் இரண்டு முக்கியம். இங்கிருந்து எதையும் சூறையாடி கொண்டு போகவும் இல்லை, இங்க ஒரு ஆட்சியை நிலைநிறுத்தவும் இல்லை. ஆனால் வந்த ஐரோப்பியர்கள் யாரு, ஒல்லாந்தர்கள், போர்த்துகீயர்கள், மற்றது யாரு, பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, இங்க உள்ளதை சூறையாடினாங்க, இந்த ஆட்சியும் என்ன செஞ்சாங்க நடத்தினாங்க, இங்க உள்ளதை எத்தனையும் கொண்டு போனாங்க தானே, இங்க உள்ளதை சூறையாடினாங்க, இந்த மக்களிடத்தில் ஆட்சியும் செஞ்சாங்க, நிறுவனாங்க, மக்கள் அடிமைகளாக வாழ வைத்தாங்க. இந்த ரெண்டு வேலையும் செய்வதா இருந்தால் யாரு செய்திருக்கலாம், வடிவா செஞ்சிருக்கலாம். அதையும் ஒரு வரலாற்றாசிரியர் மிகவும் அழகாக நாசுக்காக இருக்கிறத படிக்கக்கூடியதா இருக்குது. இதெல்லாம் அழகான விஷயங்கள். இலங்கை இப்ப வரக்கூடிய மக்கள் இலங்கையில வந்திருந்து ஒரு நியாயமான அளவு முஸ்லிம்கள் வர்த்தகத்தை என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 13, 14, 15 நூற்றாண்டுகள்ல கிறிஸ்துவுக்கு பின் 13, 14, 15 நூற்றாண்டுகளில் முஸ்லிம்கள் செல்வாக்கு வளர்ந்த வேகத்தை அவதானிக்கும் போது அக்காலகட்டத்திலே போர்த்துகேயர் இலங்கை வராது இருந்திருந்தால் இலங்கை ஒரு இஸ்லாமிய இராச்சியமாக மாறியிருக்குமோ என்று சிந்திப்பது அறிவுக்கு பொருந்தாததாக இருக்க மாட்டாது என எமர்சன் டெனன் கூறுகிறார். எமர்சன் டெனன் ஒரு அறிஞர் இருந்தார். எமர்சன் டெனன் வந்து சிலோன் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சிலோன் என்று ஒரு நூல் இருக்குது. அந்த நூல் அப்படியே இதுலையும் போட்டிருக்கிறாங்க, வெப்சைட்லயும் இருக்குது, நெட்ல போனா எடுத்துக்கொள்ளலாம். இங்கிலீஷ்ல இருக்கு சிலோன் என்று ஒரு நூல் பை எமர்சன் டெனன். இவர் ஒரு வரலாற்றாசிரியர். அவர் தான் சொல்றார் 13, 14, 15 நூற்றாண்டுகள்ல முஸ்லிம்கள் வர்த்தகத்தில் வளர்ந்திருந்த நிலையை பார்த்த இலங்கையில 15 நூற்றாண்டுக்கு போர்த்துகேயர் வந்தாங்க. போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்திராவிட்டால் முஸ்லிம்கள் எதை செஞ்சிருப்பாங்க, இஸ்லாமிய ஆட்சியோடு நிறுவியிருப்பதற்கு முடியாது என்ற முடிவுக்கு வர முடியாது. அதாவது முழு வளமும் அவளுக்கு இருந்துச்சு. அப்ப அந்த அளவு தூரம் வர்த்தகத்தின் மூலமாக இந்த நாட்டில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செல்வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. முஸ்லீம் சொல்ல இல்ல, ஒரு ஆங்கிலேய அறிஞர் சொல்றாரு, எமர்சன் டெனன் சொல்றார். அப்ப அந்த அளவு தூரம் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், முஸ்லீம்களுடைய நிலையை பற்றி நன்கு படிச்சு போட்டு என்ன செஞ்சிருக்கிறார், என்ன செய்வாங்க என்றால் ஜப்பான்ல இருந்து வெள்ளியை கொண்டு வருவாங்க. சைனாவிலிருந்து தங்கத்தையும் பட்டையும் கொண்டு வருவாங்க. எப்படி முஸ்லிம்கள் இப்பதானே எல்லாரும் அறியுதுன்றாங்க. அப்ப இப்ப ஒரு 7-8 நூற்றாண்டுக்கு முன்னால எப்படி இருந்துருக்கிறாங்க பாருங்க. ஜப்பான்ல இருந்து வெள்ளி, சைனாவில இருந்து தங்கம் பட்டு, போனியாவில இருந்து கராம்பு சாதிக்காய் ஏலம், பிதவ அரிசி போன்றவை பங்களாதேஷ்ல இருந்து, மிளகாயும் இஞ்சியும் மலபார். உங்களுக்கு தெரியும் மலபார் வந்து ஃபேமஸ் இருக்கு, மிளகா இஞ்சி எல்லாம் செய்யறதுக்கு கேரள மலபார்னா ஃபேமஸ். இப்பவும் வந்தான் பட்டு கம்பளங்களை வந்து பாரசீகத்திலிருந்து, குதிரைகளை அரேபியாவிலிருந்து. இது அதே நேரத்தில் புத்தளத்தை பத்தி இன்னொரு விதம் இருக்குது. புத்தளத்தில் உள்ள கழுதைகளை பத்தி புத்தளம் பூர்வான்றது தெரியுமா? அதுக்கு ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. புத்தளத்தில் இருக்கக்கூடிய கழிப்பு அதிகமாக எங்கிட்ட அது ஒருங்கிட்டு கல்பிட்டி பக்கம். அந்த கழுதைகளும் வந்து அரபிகள் வியாபாரத்தின் பொருட்டு வந்த நேரத்தில் பொதி சுமப்பதற்காக வேண்டிய வந்த கழுதைகள் என்று மின செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் வரலாற்றில் இருக்கிறான். இலங்கைக்கு புத்தன பாதையில் ஏன் கழுத கூட வந்தது என்றால், கல்பிட்டி முக்கியமான துறைமுகமே. வரும்போது அவர்கள் இங்க பொதி சுமப்பதற்கு உதவியாக கொண்டு வந்து விட்ட கழுதைகள் தான் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்ன செஞ்சு கழுதையிலும் பரவிச்சுது. அது அந்த காலத்திலேயே புத்தளத்தில்தான் கழுத இருந்ததுனால என்ன பேரா பேசுது, புத்தளம் பூர்வாண்ட பேரு வந்திருக்குது. இது ஒரு ஆங்கிலேய நூல் செரண்டி பெண்ட பேர்ல முஸ்லிம்களுடைய பற்றிய ஒரு வரலாற்று நூல். ஆனா இதெல்லாம் வந்து இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆசிப்பு இவரோட உயிரோடு இருக்க எழுதியிருக்கிறார். இதுல புத்தளம் பூர்வாவ பத்தி தனியே எழுதியிருக்கிறார். ஒரு பகுதி புத்தளம் கழுதையை பத்தி எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் என்றால், ஏன் புத்தளம் பூர்வான்றது போ, இப்போ பாலிமெண்ட் நாளைக்கு பேசினா புத்தளம் பூர்வா தெரியுமா, பாலிமெண்ட் அன்றைக்கு பேசினாங்க புத்தளம் பூர்வான்னு சொல்லி போட்டு பேசினாங்க. பதம் வானா அப்ப புரண்டு தலைமை முழுக்க 10 நாளைக்கு முழுக்க பாலிமெண்ட்ல பெரிய தான் போச்சு புத்தளம் பூர்வான்னு சொல்லி. அப்ப என்ன சொன்னால், புத்தளம் பூர்வான்றது வழக்குல இன்றைக்கும் இருக்குது, சிங்களத்தில குறிப்பாக செய்து இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்றால், புத்தளத்தில் உண்மையிலே கழுதைகள் இருந்தது. இந்த கழுதைகள் எங்கிருந்து வந்தது என்றால், இலங்கையில் எந்த பகுதியும் என்ன செய்யாது, கழுதை எங்கேயும் பார்த்துருக்கிறீங்களா எங்கேயும் பேசு இல்ல, கல்பிட்டில தான் கூட இருக்குது. இப்ப நாங்க சொல்றது கல்பிட்டி கழுதை என்று, ஆனா வழக்குல எது இருக்குது, புத்தளம் பூர்வான் தான் இருக்குது. புத்தளம் பூர்வாண்டு வந்ததுக்கு காரணம் இங்கதான் கழுதைகள் இருந்தது. எங்கிருந்து இந்த கழுதைகள் புத்தளத்துக்கு மட்டும் வந்து சேர்ந்தது என்றால், அரபிகள் கொண்டு வந்து சேர்த்தது. எதற்காக சேர்த்தது, பொரிசு நோக்கத்துக்காக வேண்டி கொண்டு வந்து சேர்த்தது. எனவே இதுவும் ஒரு பகுதி. இந்த துறைமுக பகுதியில எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அரபிகள் வந்திருந்திருக்கிறான். ஏன்னா இந்த நாட்டில் வந்து அந்த ஸ்பீஷஸ் அந்த கழுதை இனம் ஒன்று இருக்க இல்ல என்ற முடிவுக்கு வரலாற்று ஆசிரியர் வாராங்க. புத்தளம் பூர்வாண்டதுக்கு பின்னணி ஒன்றுமே என்ன செய்து இருக்குது, நாங்கள் அது ஒரு நல்ல பின்னணி, அது முக்கியம். அதை விட இங்கோங்க புத்தளம் கழுத என்று சொல்லி சொல்றது வேறொரு வகையில் இப்ப சொல்றது, ஆனால் ஒரு நல்ல பின்னணி. எங்கிருந்து அந்த கழுத வந்துச்சு, எங்களுடைய ஒரு வரலாற்றோட சம்பந்தப்பட்டது என்ற வகையில் ஒரு நல்ல பின்னணி ஒன்று அதுக்கு இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு 10 நூற்றாண்டுகள், அதாவது 1000 ஆண்டுகளுக்கு தொடராக ஒரு என்ன செய்து வந்து வரலாற்று தொடர் வந்து இருந்து கொண்டிருக்குது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஆனால் இந்த வர்த்தகர்கள் என்பது ஒரு சாராருக்கு என்ன செய்யறீங்க, வர்த்தகம் உயரும் போது நாட்டின் பொருளாதாரத்தை என்ன செய்யும், அது முடிவு செய்யும். வர்த்தகம் உயரும் போது நாட்டின் பொருளாதாரத்தை என்ன செய்யும், அது முடிவு செய்யும். நாட்டின் பொருளாதாரத்தை எந்த சமூகம் முடிவு செய்யுமோ அந்த சமூகம் நாட்ட ஆளுமை தான் பொதுவானது. எந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் எந்த சமூகத்தால் ஆளப்படுகின்றால், அங்குள்ள பெரும்பான்மை சமூகத்தால பேரளவுல தான் ஆளப்படும். விளங்குற என்ன, பெரும்பான்மை சமூகம் பேரளவுல தான் இருக்கும். ஆனால் அவர் யார் சொல்வதை செய்வார் என்றால், யார் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அச்சாணியா இருக்கிறாரோ அவர் சொல்வதுதான் செய்வார் என்றால் அது முதுகெலும்பு. நாடு நிமிர்ந்து இருக்கணும் என்றால் எது நிமிர்ந்து இருக்கணும்? பொருளாதாரம். பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செலுத்துற எவரோ அவரோட தான் அதை எப்போ ஒட்டி இருப்பார். தாரத்தில்வாதிகளும் யாரோட ஒட்டி இருப்பாங்க? தேர்தல் வந்தால் 3, 4, 5, 10 லட்சம் சாலுருவி கொடுக்கறதுக்கு யாரு தேவை? வர்த்தகம் செய்யக்கூடியவங்க தான். மற்றவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. வர்த்தகம் செய்பவன் தான் என்ன செய்வான்? கொடுப்பான். அவனுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு, அவன் வியாபாரத்துக்கும் இவங்க உதவியா இருப்பாங்க, ஒன்று. ரெண்டாவது, அவனுடைய வியாபாரத்துக்கு தடை எதுவும் அதுல இருக்காது. அவனுக்கு என்ன நன்மை என்றால் நாட்டுக்கும் அவனுக்கும் என்ன செய்யும் அதுல நான் மெருந்து கொண்டு தன்னைப்பட்ட முறையில். ஆகவே எந்த சமூகம் வர்த்தகத்தில் உயர்ந்திருக்குதோ அந்த சமூகம் தான் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செலுத்துது. அந்த சமூகத்தை அது ஒரு ரெண்டு விதமா இருந்தாலும் நாட்டின் பெரும்பான்மை ஆளக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பாய்ச்சிக்கொள்ள மாட்டாங்க. இது உலகத்தில் வளமையாக நடக்கக்கூடியது வரலாறு. இதை யாரு விரும்ப மாட்டாங்க? பெரும்பான்மை சமூகம் விரும்பாது. எல்லாரும் விரும்பாவிட்டாலும் ஒரு கூட்டம் எப்போதும் விரும்பாமலே இருந்து கொண்டிருக்கும். அவங்க என்ன செய்வாங்க சொன்னால், போய் நாளைக்கு ஒருக்கா இப்படி இப்படி வேலைகளை செய்வாங்க. இப்ப நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இப்ப ஒரு இந்த பிரச்சனை உருவாக்கி இருக்கிறாங்க 4-5 மாசமா இந்த பிரச்சனைகளை உருவாங்க. இது புதுசா வந்த ஒரு பிரச்சனை இல்ல. இதுக்கு முன்னுக்கு ஒவ்வொரு காலத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆக பின்னுக்கு போனால் நிறைய முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிற்பட்ட காலங்களில் இந்துக்களுக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கொடூரங்களையும் குரூரங்களையும் பார்ப்பீங்க என்று சொன்னால் அதன் பின்னணியில் இதுதான் இருந்திருக்குது. இந்த வைத்தறிச்சல், அவன் நல்லா இருக்கிறான் என்ற பொறாமை இல்லை. இது இவன் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஆனால் எங்களுடைய மார்க்கத்தை சேர்ந்த தலைவரும் கூட யாருக்குத்தான் பக்கம் எடுத்துக் கொள்வார்? மறைமுகமா அவங்களுக்கு தான் பக்கம் எடுத்துக் கொள்வார் என்ற அச்சம். இவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க உயர்ந்து கோடிக்கணக்கில் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செலுத்திக் கொண்டிருந்தால் எங்களுடைய தலைவர்களும் யாருக்கு சாதகமாகத்தான் இருப்பாங்க. ஆகவே அதை இல்லாமாக்குறதா இருந்தால் அவங்கள பொருளாதார ரீதியாக என்ன செய்யணும்? முடத்தோனும் என்பதற்காக வேண்டி காலத்திற்கு காலம் ஒவ்வொன்றும் செய்வாங்க. இந்த புஸ்தகம் இருக்குது இல்லையா, இது ப்ரொஃபசர் குமார் ஜெயவர்தன் எழுதின புத்தகம். அவர் ஒரு பௌத்த பொம்புலர். இந்த புத்தகத்தில் அவள் அந்த பொம்புலர் 1885 முதல் 1985 வரைக்கும் சுமார் எத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகளாக பௌத்த மக்கள் முஸ்லிம் இந்து கிறிஸ்தவ மக்களுக்கு செய்த கொடூரங்களை பற்றி எழுதியிருக்கிறார். யார் எழுதுகிறது? பௌத்த ப்ரொஃபசர் அவர். இவங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது போல வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் என்றும் நடுநிலையான ஒரு சமூகம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க என்று சொல்றது போல அந்த மக்களையும் நடுநிலையான சமூகம் என்ன இருக்கு. 1885 முதல் 1985 வரைக்கும் சுமார் 100 ஆண்டு கால பகுதியில் பௌத்த சமூகத்தில் உள்ளவர்கள் முஸ்லிம் மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் கொடுத்த கொடூரங்களையும் அட்டூழியங்களையும் எழுதியிருக்கிறார். அதாவது அவர் எழுதும் போது முழுக்க முழுக்க எதன் அடிப்படையாக கொண்ட தாக்குதல்கள்? இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட தாக்குதல். ஒரு கட்டத்தில் சொல்றார், 1880 இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால பெட்டாவில், கொழும்புல பெட்டாவில் இருந்த கடைகள்ல 86 செட்டிமார்களுக்கு உரியது. உங்களுக்கு தெரியும் செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்குது எங்க செட்டி தெரு? செட்டியார் யாரு? இலங்கையில் உள்ளவங்க இல்ல, இந்தியாவில் 86 கடை செட்டியார்களுக்கும் 64 கடை முஸ்லிம்களுக்கும் உரியது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வருஷத்தில் தான் சிங்கள மக்களாக அந்த நேரத்தில் பெட்டாவில் இருந்தான். விளங்குது என்னது? இதுல முக்கியமான சில கடைகள் தான் எச் டொன் கரோலிஸ், என் எஸ் பெர்னாண்டோ போன கடைகள். இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு இது பண்ணும் போதுதான் இந்த கரோலிஸ் என்பவருடைய மகன் தான் அனகாரிக்க தர்மபால. அனகாரிக்க தர்மபால படிச்சிருக்கீங்களே, அனகாரிக்க தர்மபால தான் நிறைய இந்த விசக்கரத்துக்கள் எழுதினான், பௌத்த சார்பான விசக்கரத்துக்கள் எழுதி தூண்டிவிட்டார் இந்த கடையினுடைய மகன். இதற்கு பிறகுதான் அப்படியே எழுதி எழும்பி எழுதி வந்து 1915 முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் எழுதான பெரிய யுத்தம் ஒன்று, பெருமொரு ரகல ஒன்றை ஏற்படுத்தி. அப்ப அது பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி காலம். ஆனால் யார் யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக அவங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் கை வச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் உரிய தண்டனை ஆங்கில அரசாங்கம் கொடுத்துச்சு. அந்த நேரத்தில் ஆங்கில அரசாங்கம் இப்படியானவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் கொண்டு வந்து தண்டிச்சு. ஆனால் இன்னொரு உண்மையும் எழுதுறா இவ, இது எல்லாமே பௌத்த மக்கள்ல யார் யாரெல்லாம் சண்டித்தனத்துக்கு இறங்கி செய்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் வந்து நடுத்தர வகுப்பார். பொருளாதாரத்தில் உயர்ந்த ஆழ்த்து ஒரு சில பேர் தூண்டி விட்டுறது, அடிக்கடி கிடங்கி செய்யறது யாருந்தா நடுத்தர மக்கள். ஆக வறுமையில் உள்ளவங்க நாளாந்து சம்பாதிக்கிறவங்க எனக்கு யாருடைய இச்சியை கொடுப்பாங்கன்னு யோசிப்பான். ஆக உயர்ந்த மட்டத்தில் உள்ளவங்க அவங்களும் என்ன செய்வாங்க, நாங்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வியாபாரத்தை என்ன செய்யறோம், தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறோம், ஒருவருடைய முன்னேற்றம் அடுத்தவருடைய முன்னேற்றத்தில் தங்கியிருக்கிறது என்ற நம்பிக்கையில் என்ன செய்வாங்க. ஒரு சிலர் பெரியவங்க என்ன செய்வாங்க, அந்த வஞ்சத்தோட வக்கிரத்தோட உள்ளவங்க தூண்டி விட்டது, தூண்டி விடப்பட்டவனு யாரு அதுக்கு போய் மாற்றதுன்னு கொண்டா நடுத்தர மக்கள் தான் போய் மாற்றது. அவங்க தான் போய் சிந்தை பண்டைக்கும் யாரு இந்த கூலிப்பட ஒன்றுமாதான் என்ன செய்யுது. ஆக இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுடைய வரலாறு இப்படித்தான் இருக்குது. எங்களுடைய வரலாற்றுக்கென்று 1000 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு போனால் சரியாக அடுக்கி சொல்வதற்கு எதுவும் இருக்குல்ல இல்லை. அடுத்தது எப்ப எப்ப எல்லாம் முஸ்லிம்கள் உலக இலங்கையில வர்த்தகத்தில் முன்னேறி இருந்திருக்கிறாங்களோ அப்ப எப்ப எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் தான், இந்துக்களுக்கும் தான் இது நடந்து வந்து இருந்திருக்குது. அது பௌத்தர்கள் ஒரு சாராக நடந்து வர்றதுக்கு காரணம் வந்து அது பொருளாதாரம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக சிறுபான்மையினம் ஒன்று இருந்தால் உலக வரலாற்றில் அதனால தான் பெரும்பான்மையினத்துக்கு தலைவர் என்ன செய்வார், ரகசியமாக சேர்ந்து கொள்வார். இதை தடுப்பதற்காக வேண்டிய இல்லை, இதுதான் என்ற இதுதான் பின்னணி. இப்ப இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதும் இதுதான். இது போய் நாளைக்கு ஒருக்கா நடந்து வாரது, அது எங்களுடைய காலத்திலும் என்ன செய்ய கிடைச்சிருக்குது, பாக கிடைச்சிருக்குது. இதை போட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மிச்சம் அலட்டிக்கொண்டு அதை பற்றி கூட பேசிக்கொண்டு எழுதிக்கொண்டு அதை பற்றி கூட மண்டையில போட்டுக்கொண்டு நான் ஏன் இன்றைக்கு நான் சொல்லித்தர வேண்டியதுன்னா ஒரே ஆட்கள் அது என்ன இது என்ன இதை பற்றி கேட்கறது, இது பெரிய தலையீடியா இருக்குது. அதுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய யோசிக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் ஒன்று இல்லை, ஒன்று எங்கட பக்கத்தில் நாங்கள் விலகினோம். இதை பற்றி ஆதாரப்பூர்வமாக நிறுவுவதற்கெல்லாம் எங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி 2000-3000 ஆண்டெல்லாம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆதாரம் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. 1000 ஆண்டுகள் இருக்குது, சரி 1000 ஆண்டு இல்லை 1000 நாள் இருக்கட்டுமே. ஆனால் ஒருவர் டூரிஸ்டா வந்தாலும் அவருக்குரிய சில உரிமைகள் இருக்குது இல்லையா, அவர் நாட்டுக்குல்ல ஒரு நாள் தங்கி போறதுக்கு வந்தவனுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னால் ஓராண்டு காலம் வாழ்றவனுக்குரிய உரிமைகளையும் பற்றி என்ன செய்யணும், யோசிக்கணும். அந்த உரிமைகள் தான் நாங்கள் பேசணுமே தவிர மற்றபடி எங்களோட பூர்வீகம் வரலாறு பூர்வாங்கம். அடுத்து வர்த்தகர்கள் தனது எந்த சந்தேகமும் இல்லை, ஏன் வர்த்தகர்களாக நாங்கள் இருப்பதில் என்ன தடை இருக்குது, அதை நப்பிலையா அல்லது வர்த்தகம் கூடாதா? நாங்கள் வர்த்தகர்கள் தான், எங்களுடைய ஆதி பரம்பரையிலிருந்து என்னவா இருந்திருக்கிறோம் பார்க்கும்போது வர்த்தகம்லாம் இருந்திருக்கிறோம். அதுல எந்த தடையும் இல்லை. நாங்கள் திரைகடலோடியும் திரவியம் தேடுவோம், நீங்களும் சம்பாதிங்க நாங்களும் சம்பாதிப்போம், அதுக்குரிய இல்லை. ஆனால் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், செஞ்சு கொண்டிருக்கிறோம். மீறி நடக்கிறீங்கன்னா உங்களையும் பல பேர் மீறி நடக்கிறாங்க, எங்களையும் பல பேர் மீறி நடக்கிறாங்க. அது சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படணும். நீங்கள் அதுக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தண்டிக்கிறதா இருந்தால் நாட்டினுடைய உத்தியோகப்பட்ட போலீஸ்னு சொன்னால் அப்போ எல்லாருமே என்ன செய்வாங்க, உத்தியோகப்பட்ட போலீஸா மாறிடுவாங்க. இது இதெல்லாம் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து ஒழுங்கற்ற நிலை. இதை தீர்மானிக்கணும், சட்டத்தின்படி அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இது சட்டத்தை அமல் நடத்தக்கூடியவர்களுடையவும் நாட்டின் தலைவருடையும் பொறுப்பு. இதுக்கு போய் நாங்கள் மண்டையை உடைச்சு கொண்டு ஒன்று செஞ்சு கொண்டிருக்க இயலாது என்பதற்கான சொல்லித்தான் ஏதாவது தெரிவித்த வேண்டாம் கேட்டுக்கணும். சூரத்துல் மாவுனுக்கு போறதுக்கு நேரம் இல்லை, ஆரஞ்சு ஆச்சு. வார வாரம் சாந்தா சூரத்துல் மாவுன்னு படிச்சுட்டாங்க. பெரஹரவுக்கு போற பெரஹர வந்து மார்க்கம், அவங்களோட மத வழிபாடு. அதுல போய் முஸ்லிம்கள் கலந்து கொள்வதற்கு இல்லை, கலந்து கொள்ள முடியாது. 1000 ரூபாய் தாளோ அல்லது பண நோட்டோ முஸ்லிம்களுக்கு ஆதாரம் இல்லை. முஸ்லிம்களுக்குரிய ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும். 1000 ரூபாய் தாள் வந்து முஸ்லிம்களுக்கு ஆதாரம் இல்லைம்மா. அதுக்காக வேண்டி ஒரு பிழை செஞ்ச அது ஆதாரம். எங்களுக்கு ஆதாரம் வந்து குர்ஆனும் ஹதீஸும். அது சொல்லி இருக்குது லக்கும் தீனுக்கும் ஒளிய தீனு தான் நாங்கள் படித்தோமே, லக்கும் தீனுக்கும் ஒளிய தீனு தான் சொல்லியிருக்குது. அதில் பரஸ்பரம் விட்டு கொடுக்கறதுக்கோ பேரம் பேசுறதுக்கோ ஒன்றும் இல்லை. யார் யாரோ ஒருத்தர் செய்த தப்பி போட்டுக்கிட்டு ஒருத்தர் செஞ்சா அது சரியாகிடும். அது ஆதாரமா, முதலாவது சரியோ பிரியோ அது ஆதாரமா. ஒருத்தர் சரியாக ஒன்றை செய்தார் என்பதற்கான அது ஆதாரமா. எங்களுக்கு ஆதாரம் இது குர்ஆனும் ஹதீஸும். அதை தவிர வேற எங்கேயும் போய் அவர் ஒருவர் சரியாகத்தான் செய்கின்றார் என்றாலும் அது அவர் ஆதாரமா. எனக்கு ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும், வேற எதையும் ஆதாரமாக சொல்றதுக்கு இல்லை. ஏன் ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்யணும் இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் செய்யாம என்றால் அவன் யாருமே இதை தூக்கி பிடிச்சி பெருசாக செஞ்சதில்லை. ஒரு சின்ன கூட்டம் ஒன்று என்ன செய்து இதை செஞ்சு கொண்டிருக்குது. இது எதன் பின்னணியில் செய்யப்படுகின்றதெல்லாம் தெளிவாக தெரியுது, எந்த பின்புலத்தில் செய்யப்படுகின்றது. இதுக்கு போய் நாங்கள் அவங்களுக்கு இந்த எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருக்கிறதுலாம் வந்து ஒரு நல்ல செயல் இல்லை. எதிர்ப்பு தெரிவிக்க போய் அது எங்களுக்கு எதிராகத்தான செய்யும், திரும்பும். அவங்க கொஞ்சம் பேர் நிற்பாங்க, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க போனால் இன்னும் 10 பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஆதரவு கூடும். எதிர்ப்பு தெரிவிக்க போன நேரத்தில் அவங்க யாரும் பெரிய ஒரு கூட்டம் வந்து அடிச்சு நாசப்படுத்தி போட்டால் என்ன செய்யலாம் எங்களை முஸ்லீம்கள். எங்களை முஸ்லீம்களுக்கு ஆகக்கூடனால் எத்தனை லட்சம் இருக்கிறோம், எங்க நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறோம். ஒரு சில இடங்கள்ல பெரும்பான்மையாக வாழ்ந்த இடமும் சுத்தி வளைக்கப்பட்ட நிலையில தான் என்ன செய்யுது இருக்கு. எங்களுக்கு போராட்டத்துக்கு ஈமான் தான் பலமாக இருக்குதா இல்லை. அப்போ ஆயுதம் கொண்டு தான் போராடணும். ஆட்பலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை, ஈமானிய பலம். எதை கொண்டு அவங்களோட போராடுறது? நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கு பிறகு 76ஆம் ஆண்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சு என்ன நடந்ததுன்னு தெரியும் அந்த ஊரில். 1976ஆம் ஆண்டு இந்த ஊரில் உள்ள கெட்டுத்தனம் பேசின மக்களால் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஆமா ஆமா. என்ன பிரச்சனை? அந்த ரோட்டில் வைக்கிற போர்டை அழைச்சிட்டு போனாங்க. சரிதானு, ரோட்டில் வைக்கிற போர்டை ஜும்மாவுக்கு ஏன் ரோடு மூடணும்? ஜும்மா நடக்குது பள்ளியில், ரோடு மூடணும் எனத்துக்கு? சரி, அந்த நேரத்தில் நியாயம் சொல்லியிருக்கலாம், சத்தங்கள் உள்ளுக்கு கேட்குது. சரி, அது ஒரு பொது ரோடு, அவன் ஒரு ஒழுங்கா சொல்லியிருப்பான். இதுக்கு கூட வைக்க வேணாது. அவன் என்ன நோக்கத்தில் சொன்னாலும் வேறு விஷயம். அதுக்கு போயிட்டு எல்லாரும் செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நிராயுத பாணியாக போயிட்டுலாம் இருந்தால் என்ன செய்வான்? அவன் எடுத்து பிடிச்சி என்ன போயிட்டு வந்து சுட்டுத்தள்ளனே தான் இருந்த. எங்கள் ஆழ்த்தலுக்கு இது வேணும், வேகம் மட்டும் இன்று போதாது என்ன வேணும், விவேகமும் வேணும். கரெக்டாக என்ன நடந்துச்சு, அந்த பிரச்சனையை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு கூட யாரு தான் பேச வேண்டி வந்துச்சு, செல்வநாயகன் தான் பேசுனா மனுஷன். மோத்தா போன நேனமரிக்காரும் கூட என்ன செய்யல, அவர் பார்லிமெண்ட்டை கொண்டு அவர் பேசிருக்கலாம், ஆளுங்கட்சியிலையும் நிற்கிற எதிர்கட்சியில தான் இருந்தார், எதிர்கட்சியில் இருக்கிறவனுக்கு பேசுற மின்னா ஆளுங்கட்சியில இருந்துதான் பேசல, அது எதிர்கட்சியில இருக்கிறவருக்கு நல்லா பேசுறமே, எதிர்கட்சியில இருந்து கொண்டே பேச முடியாத நிலையில்தான் அவரும் பயந்து போயிருந்தார். அவர் குற்றம் சொல்றதுக்கு இல்ல, நடந்திருக்கக்கூடிய நிலையில என்ன செய்யலாம், பேசி போட்டு அவர் அடுத்து புத்திரத்துக்கு வரையலுமா குழம்புல கேளுமா. அப்ப அந்த நேரத்தில் துஞ்சி பேசினவர் தந்த செல்வா மட்டும்தான் பேசினார் பார்லிமெண்ட்ல, சரிதானே. அப்ப இதுதான் வரலாறு. நாங்க எதுவும் எதிர்ப்பு செய்த அளவுக்கு முதலாவது எங்களுடைய பாதையில என்ன தைரியத்தோடும் பலத்தோடு நாங்க இருக்கிறத விளங்கிக்கோணும். சும்மா எல்லாரும் எழுந்து கொண்டு எழுதி கொண்டு கூட்டம் போட்டுக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இதெல்லாம் கூடாது. உலகம் நடந்திருக்குது, யாரும் ஒன்றும் செய்யல, ஒன்றுதான் செஞ்சாங்க, கடன் மட்டும் அமைச்சாங்க, ஏதோ தார்மீக ரீதியாக செஞ்சு போட்டு முடிச்சு கொண்டாண்டு வாங்க. வீதிக்கு இறங்குறது இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஆபத்தான வேலை. என்றால் தடைகள் எதுவும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமே தவிர சிறுபான்மையினத்தை பாதுகாக்கிறதுக்கு, அவர்களுக்கு எதிராக சிறுபான்மையினத்தை பாதுகாக்க வராது. இதெல்லாம் பேசுறதுக்கு தானே பார்லிமெண்ட்ல ஆட்சி இருக்கிறாங்களே, அவங்க என்னத்துக்கு அனுப்பி வச்சிருக்கு பார்லிமெண்ட்க்கு, முஸ்லீம்களுடைய இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு தானே வச்சிருக்குது. அவங்க பேசிக்கொள்வாங்க, அவங்க பேசாட்டி போனா அவங்கள்ட்ட தான் நாங்க என்ன செய்யணும், கேட்கணும். ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இவங்களுக்கு எதிராக இல்ல, அவங்களுக்கு எதிராக தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். நாங்க உங்களை அனுப்பி வச்சிருக்கிறோம், நீங்க எங்களோட உரிமையெல்லாம் பாதுகாத்து தருவீங்கன்னு வாக்கு தந்ததுக்கு ஏற்ப நாங்க வாக்கு தந்தோம் உங்களுக்கு, நீங்க பேசுங்க. பேசாட்டி போனா உங்களுக்கு எதிராக தான் நாங்க என்ன செய்யணும், பேசுறதுக்குள்ளவங்க பேசாட்டி போனா அவங்களுக்கு எதிராக தானே பேசணும். நாங்க வேற ஏதாவது இருக்குதா, சரி. நாங்கள் பேசுனது என்னுடைய இலங்கையினுடைய முஸ்லிம்கள் உள்ள வரலாறு, இது ஒரு முக்கியமான பாடம் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இல்ல. எங்க இருக்கு நான் ஒரு மனிதன், அவருடைய பூர்வீகத்தை செஞ்சிருக்கணும், சரியாக அறிஞ்சிருக்கணும் என்பதற்காக வேண்டி தெரிந்து கொண்டது. இன்ஷா அல்லாஹ் வார வாரம் சூரத்துல் மாவுனை ஆரம்பிச்சு படிப்போம். வேற ஏதாவது இருக்கிற கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு முடிச்சு கொள்ளுங்க. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك.